பகவத்கீதை உண்மையுறிவில் அத்தியாயம் 3 பதம் 13 மூன்றாவது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரன் சேவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரையே நஷ்டப்ராயேஷ பத்ரேஷ் நித்யம் பாகவத சேவையா பகவதுத்தமஸ்லோகே பக்திர்போதி நேஷ்டிகி. ஸ்ரீ பகவான் உவாச, யஜ்ஞசிஷ்டாசினசந்தோ யஜ்ஞசிஷ்டாசினசந்தோ புஷ்யந்தே சர்வகில் பிஷை முக்கியந்தே சர்வகில் பிஷை குஞ்சதே தே த்வகம் பாபா குஞ்சதே தே த்வகம் பாபா குஞ்சதே தே த்வகம் பாபா. ஏ பசன் ஆத்மகாரணாத், ஏ பசன் ஆத்மகாரணாத் யஜ்ஞசிஷ்டாசினசந்தோ முச்சந்தே சர்வகில் பிஷை குஞ்சந்தே தே த்வகம் பாபா. ஏ பசந்த் ஆத்மகாரணாத் யஜ்ஞசிஷ்டாசினசந்தோ முச்சந்தே சர்வகில் பிஷை புஞ்சதே தே துகம் பாபா. ஏ பசந்த் ஆத்மகாரணாத் யஜ்ஞசிஷ்டாசினசந்தோ முச்சந்தே சர்வகில் பிஷை புஞ்சந்தே தே துகம் பாபா. ஏ பசந்த் ஆத்மகாரணாத் யஜ்ஞசிஷ்டாசினசந்தோ முச்சந்தே சர்வகில் பிஷை புஞ்சதே தே த்வகம் பாபா. ஏ பசந்த் ஆத்மகாரணாத். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய ஸ்ரீல பிரபுபா. யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். தங்களது சுய புலன்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். பொருளுரை, கிருஷ்ண உணர்வில் இருப்பவர் பரமபுருஷரின் பக்தர் சந்தஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். பிரம்மசமிதியில் 5வது அத்தியாயம் 38வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டிருப்பது போல அவர்கள் எப்போதும் இறைவனின் மீது காதல் கொண்டவர்கள். பிரேமாஞ்சனா சிறித பக்தி விலோச்சனேன சந்தஸ் சதைவ ஹிரதேஷு விலோகயந்தி. பரமபுருஷர் பகவானுடன் காதல் கொண்டவர்கள் சந்தஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். இறைவனான கோவிந்தன் எல்லா இன்பங்களையும் தருபவர், அல்லது முகுந்தன் முக்தி அளிப்பவர், அல்லது ஸ்ரீகிருஷ்ணருக்கு அதாவது மிகவும் வசீகரமானவருக்கு முதலில் படைக்காமல் அவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இத்தகு பக்தர்கள் எப்போதுமே சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் அர்ச்சனம் போன்ற பக்தி நெறிகளின் மூலம் யாகங்களை செய்கின்றனர். ஜட உலகின் எல்லா விதமான பாவ தொடர்புகளின் கலங்கங்களிலிருந்தும் இந்த யாகங்கள் அவர்களை காப்பாற்றுகின்றன. நாவின் ருசிக்காக உணவு சமைக்கும் மற்றவர்களோ திருடர்கள் மட்டுமல்ல பாவத்தையே உண்பவர்களாவர். பாவியாகவும் திருடனாகவும் இருப்பவன் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும்? எனவே மக்கள் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமெனில் பூரண கிருஷ்ண உணர்வோடு சங்கீர்த்தன யாகம் செய்யும் எளிய முறை கற்றுத்தரப்பட வேண்டும். இல்லையில் உலகில் அமைதியோ இன்பமோ இருக்க முடியாது. ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா தத்ஸ்வரூபம் மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோவீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமயம் ததாதீன் சர்வதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீ ரூபம் சாகரஜாலம் சககணரகுநாதம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதா சகலலிதா ஸ்ரீ விசாகாம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதானி தாகுருபதாரிணி கௌரகதாமதாய நகர கிராமதாரிணே நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரசாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே யஜ்யசிஷ்டா சினசந்தோ முஷ்யந்தே சர்வகில்பிஷை புஞ்சதேதே துகம் பாபா ஏ பசந்த் ஆத்மகாரணார். யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். தங்களது சுய புலன் இன்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். யஜ்யம் அப்படி யாகம் சொன்னா அது விஷ்ணு. எல்லா யாகத்தையும் அனுபவிப்பாளர் விஷ்ணு தான். பௌக்தாராம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்மாமாம் சாந்தி மிரிச்சது. யார் எப்பவுமே அமைதியா இருக்க முடியும்னு கிருஷ்ணர் சொல்றார். ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய கடைசியில ஐந்தாவது அத்தியாயம் சொல்லி முடிக்கும்போது கிருஷ்ணர் சொல்றார், யார் எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும்? எல்லாருமே இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்க விரும்புறாங்க இல்லையா? நம்ம எல்லாருமே அப்படித்தான் விரும்புறோம். நம்ம யாராவது கஷ்டம் வரணும், வேதனைப்படணும், துன்பப்படணும் விரும்புவோமா? இல்லை, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் விரும்புறோம். அப்போ உண்மையாலுமே எல்லாருமே அமைதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் விரும்பினா அவங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, எல்லாத்தையும் அனுபவிப்பாலும் நான் கிடையாது, பகவான் தான் ஏத்துக்கணும். எதையுமே நான் முழுமையா அனுபவிக்க முடியாது, நான் அனுபவிப்பாலும் கிடையாது, நான் வந்து அனுபவிக்கப்பட வேண்டியவன். அனுபவிப்பாளனுக்கும் அனுபவிக்கப்பட வேண்டியவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம எல்லாரும் அனுபவிப்பாளர் கிடையாது, நம்ம எல்லாருமே அனுபவிக்கப்பட வேண்டியவன். ஆனா நம்ம தவறா புரிஞ்சின்றோம், நாம தான் அனுபவிக்கணும். அப்ப நான் அனுபவிக்கணுங்கிற அந்த அகங்காரம், பொய் அகங்காரம், நானே எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற பொய் அகங்காரம் வரும்போது நம்ம கஷ்டத்தில் உள்ளாரு. ஏன்னா எதுவுமே நம்மளால முழுமையா அனுபவிக்க முடியாது, நம்முடைய புலன்களை நம்மளால திருப்திப்படுத்த முடியாது. இந்த புலன்கள் வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், இந்த புலன்களை வந்து திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். எல்லாராலும் நம்முடைய புலன்களை திருப்திப்படுத்திக்க முடியாது. அதனால உண்மையான அனுபவிப்பாளர் நம்ம கிடையாது. கிருஷ்ணர் என்ன சொல்றார், போக்தாராம் யஜ்ய தபசாம், எல்லா யாகத்தையும் தவத்தையும் அனுபவிப்பாளர் கிருஷ்ணர் தான். போக்தாராம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், இந்த உலகத்துக்கே ஈஸ்வரன், இந்த உலகத்தையும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவன், எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவன் பகவான் தான். சுகிருதம், எல்லாருடைய நன்மை விரும்பி, எல்லா உயிர்வாளிகளுடைய நன்மை விரும்பியும் கிருஷ்ணர் தான். அப்படி யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த உலகத்தில் யார் எப்பவுமே தொடர்ந்து சந்தோஷமா இருக்க முடியும்? எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியவர் கிருஷ்ணர் தான், அவர் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியவர், நம்ம எல்லாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க அப்படின்னு நினைச்சிட்டு. அப்படி நினைக்காம கிருஷ்ணரை விட்டுட்டு நான் அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டோம்னா திரும்பவும் அடுத்த உடல் மாறி கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். கிருஷ்ணருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, கிருஷ்ணருக்கு வந்து எதுவுமே தேவையும் கிடையாது. கிருஷ்ணர் வந்து பூர்ணமானது. வேத மந்திரங்கள் அவரை பூர்ணமாத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதேன்னு. அவர் முழுமையானவர், அவர் நம்மளை மாதிரி குறையுடையவர் கிடையாது. அவருக்கு சாப்பிட்டாதான் பசி தீரும், யாராவது அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்லாம் கிடையாது. கிருஷ்ணர் வந்து தன்னில் திருப்தி அடையக்கூடியவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தன்னில் திருப்தி அடையக்கூடியவர். அவர் யாருமே திருப்திப்படுத்த வேண்டியதில்லை, அவர் அவரே திருப்தி அடைஞ்சுக்குவார். அவருக்கு ஆத்மாராமன் பேர். ஆத்மாராமன்னா அவர் தன்னைத்தானே திருப்திப்படுத்திக்கூடியவர். அவர் யாருமே நம்மெல்லாம் போய் அவர் திருப்திப்படுத்தணும் அவசியம் இல்லை. கிருஷ்ணருக்கு யாரோட தெய்வம் தேவையில்லை. அவர் பூர்ண பிரம்மம், பூர்ண சத்தியம், முழுமுதல் கடவுள். அவர் யாருமே திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தன்னைத்தானே திருப்திப்படுத்திக்கூடியவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுவுமே அவசியம் இல்லை. ஆனா கிருஷ்ணர் வந்து பூர்ணமானவர், முழுமுதற் கடவுள், அவர் தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடியவர், அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆனாலும் தன்னுடைய பக்தர் அன்போடு ஏதாவது கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கிறார். அதுதான் கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணை. தன்னுடைய பக்தர் கூட அன்பு பரிமாற்றம் செய்யணுங்கிறதுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்க கூட லீலை புரிகிறார். அவருக்கு எதுவுமே தேவையில்லை. உண்மையில் பகவான் இந்த உலகத்தை படைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையில்லை. இங்கே வந்து நம்ம கோயில் கட்டி அவரை பிரதிஷ்டை பண்ணி அவரை கவனிச்சுக்கணும்னு அவருக்கு எதுவும் எதிர்பார்ப்பும் கிடையாது. கிருஷ்ணருக்கு கோயிலெல்லாம் தேவையில்லை, கிருஷ்ணருக்கு கோயில் தேவையில்லை, நம்முடைய உபச்சாரணையெல்லாம் நம்முடைய பூஜையெல்லாம் அவருக்கு தேவையில்லை, அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அவருடைய கோலோக விருந்தாவனம் அவ்வளோ அற்புதமானது. ஏற்கனவே படிச்சிருக்கோம் கிருஷ்ணோட உலகத்தை பற்றி இல்லையா. கிருஷ்ணோட உலகத்தில் சிந்தாமணி பிறகு சத்மசு கல்ப விருக்ஷா, சிந்தாமணி கல்லால் கட்டப்பட்டிருக்கும். இங்கே மாதிரி செங்கல் கருங்கல்லாம் கிடையாது கிருஷ்ணோட உலகம். சிந்தாமணி கல்லோட விசேஷம் என்ன? அது எதை தொட்டாலும் தங்கமாயிடும். சிந்தாமணி கல் அவ்வளோ விசேஷமானது. சிந்தாமணி பிறகு சத்மசு கல்ப விருக்ஷா, கல்ப விருஷம் விருஷானா மரம், கல்ப விருஷம்னா கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய மரம். அந்த கல்ப விருஷ மரத்துட்டு போய் கல்ப விருஷ மரமே எனக்கு ஒரு பீரோ டஜன் நிறைய புடவை கொடுன்னு கேட்டால் கொடுக்கும். டஜன் கணக்கான புடவை கொடு, கலர் கலராக புதுசாக சினிமாவில் வந்திருக்கிற புடவை கூட கேட்டால் கொடுத்துரும். வெது அதுக்கு மேட்சிங்காக பிளவுஸு எல்லாமே கொடுக்கும் கல்ப விருஷ மரம். அதே மாதிரி சுரபி பசு, லட்சக்கணக்கான சுரபி பசு இருக்காங்க. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷா லக்ஷாவிரதேச சுரபி. சுரபி பசுவில் மடியிலேருந்து பால் சுரந்துக்கிட்டே இருக்கும், பாலுக்கு பற்றாக்குறையே கிடையாதுங்க. அதனால தான் அங்கே பால் கடலே இருக்கு. இங்கே உப்பு கடல் இருக்கிற மாதிரி அங்கே பால் கடல், இங்கெல்லாம் உப்பு கடல் தான் பார்க்க முடியும். தண்ணி வாயிலே வைக்க முடியாது, உப்பு கடல் தண்ணியை சுத்தப்படுத்தினால வைக்க முடியும். ஆனால் அந்த பால் அமிர்தமாக இருக்கும். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷா லக்ஷாவிரதேச சுரபி ரபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பரமாசு. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான லட்சுமிகள் அங்கே பகவானுக்கு சேவை பண்ணுறாங்க. ஒரு லட்சுமி இந்த உலகத்தில் வந்து நமக்கு பார்வை செலுத்திட்டாங்கன்னா நம்ம கூரையை பிச்சுட்டு எல்லாம் கொட்டிடும் செல்வம்லாம். நிறைய பேர் வேண்டுவாங்க, திருப்பதி பாலாஜிகிட்ட போய் அங்கே போய் இங்கே போயெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க, எங்கள் கூரையை பிச்சுட்டு கொட்டணும் அப்படின்னு பணம்லாம் இல்லையா. ஒரு லட்சுமியோட கிடைக்கன்னு பாரு, சும்மா அப்படி சைடில் பார்த்துட்டா போதும். லட்சுமி தேவி அங்கே ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் வந்து பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி சகோதர சம்பரம் சேதமா கோவிந்தம் ஆதி புருஷம், அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். அப்போ கோவிந்தனுக்கு கோயில் தேவையில்லை, கோவிந்தனுக்கு உணவு தேவையில்லை, கோவிந்தனுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அவர் பூர்ணமானவர், அவர் இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை, அவரே இங்கே வரணும். நம்ம தான் நம்முடைய கர்மத்துக்காக இங்கே பிறந்து கஷ்டப்படுறோம். நம்ம எல்லாம் வந்து பாவம் செய்ததுனால தான் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களாம் பாவம் செஞ்சிருக்கிறவங்க. ஆச்சாரியனை தவிர ஆச்சாரியர்கள் இந்த உலகத்தில் வராங்க, அவங்க பாவம் பண்ணி வரல, அவங்க கருணினால் இங்கே வராங்க. இப்போ ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க இல்லையா கைதியெல்லாம், ஜெயிலுக்குள்ளே நிறைய சொம்பு திருடிட்டு போகிறவன், பிக் பாக்கெட் அடிச்சிட்டு போகிறவன், கொலை பண்ணிட்டு போகிறவங்களாம் இருப்பான். அந்த மாதிரி நிறைய கைதி இருப்பாங்க ஜெயிலுக்குள்ளே. சில சமயங்களில் சிலர் வந்து இப்போ காந்தி கூட ஜெயிலில் போயிருந்தார். அப்போ சொம்பு திருடிட்டு போன கைதியும் காந்தியும் ஒன்றா கிடையாது. சில சமயங்களில் பிரதம மந்திரி ஜெயிலுக்குள்ளே போகிறாரு, முதலமைச்சர் ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. அப்படின்னா அந்த கைதியும் முதலமைச்சர் பிரதம மந்திரி ஒன்றா கிடையாது. சுதந்திர தினம் குடியரசு சேர்ந்தப்பெல்லாம் போய் கொடியேற்றுறாங்க, கைதிகளுக்கு வந்து இனிப்பு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சலுகை கொடுக்குறாங்க, அவங்களை விடுவிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க கருணை காரணமற்ற கருணையினால் அந்த ஜெயிலுக்குள்ளே வராங்க அந்த பிரதம மந்திரி எல்லாம். அந்த மாதிரி இந்த உலகம் ஒரு ஜெயில் மாதிரி. இங்கே வந்து உண்மையான சுதந்திரம் கிடையாது, இங்கே உண்மையான சந்தோஷம் கிடையாது, இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாம் அழியக்கூடியது, தற்காலிகமானது, துக்கம் தரக்கூடியது. அப்போ இந்த உலகங்கிற ஜெயிலில் நம்மளாம் கஷ்டப்படுறோன்னா நம்மளுடைய பொய் அகங்காரம் தான் காரணம். நம்ம பொய் அகங்காரத்தினால இந்த உலகத்தில் பிறந்து கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் கிருஷ்ணர் அப்படி கிடையாது. கிருஷ்ணரும் அவருடைய பக்தர்களும் இங்கே வராங்கன்னா அவங்க காரணமற்ற கருணையினால் வராங்க. அவங்க கருணைக்கு காரணமே இல்லை, அதனால தான் காரணமற்ற கருணை சொல்லுது. இப்போ யாருக்காவது ஏதாவது உதவி பண்ணால் ஏதோ காரணத்துக்காக உதவி செய்யலாம், அவர் எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அதனால அவருக்கு உதவி செய்யுங்க, அதுக்கு காரணம் இருக்குது. ஆனால் கிருஷ்ணர் வரதும் அவருடைய பக்தர் வரதும் காரணமே இல்லாத கருணை. இன்னுதான் காரணம்னு சொல்ல முடியாது. அவங்க காரணமற்ற கருணையினால இந்த உலகத்தில் தோன்றாங்க பகவானும் அவருடைய பக்தர்களும். அப்போ எதுக்காக தோன்றாங்கன்னா நம்மளாம் அறியாமையில் கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளால விடுவிக்கிறதுக்காக தான் தோன்றாங்க. நீங்கள்லாம் அறியாமையில் இருக்கீங்க, கஷ்டப்படும் பகவான்கிட்ட போகணும். அங்கே போனால் சந்தோஷமாக இருக்கலாம், எங்கே போனால் திரும்ப வரமாட்டோமோ, எங்கே போனால் துக்கமே இருக்காதோ, எங்கே போனால் எப்பவுமே சந்தோஷமாக இருப்போமோ, அந்த இடத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்கு தான் பகவானும் அவருடைய பக்தர்களும் இங்கே இறங்கி வராங்க அவங்களுடைய உலகத்திலேருந்து. உண்மையில் இந்த இடம் அது மதிக்கத்தகுந்த இடமே கிடையாது. ஜெயில வந்து யாராவது புகழ்வாங்களா? ஆமாம், அவங்க ஜெயிலுக்குள்ள போனால் ரொம்ப நல்லதுங்க, யாருமே புகழ மாட்டாங்க. ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தவங்களுக்கு யாராவது பாராட்டு விழா நடத்துவாங்களா? நடத்த மாட்டாங்க. மோசமா ஊரே மோசம் பேசுவாங்க. ஏதோ நல்ல காரியத்துக்காக ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தா பாராட்டு விழா நடத்துவாங்க. இல்லாட்டி சும்மா பக்கத்து வீட்டில் திருடிட்டு ஜெயிலுக்குள்ள போன மேல அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து யாரும் விருந்து கொடுக்கணும் சொல்லி கொடுப்பாங்களா? இல்லையா? ஏன்னா அது மோசமான இடம். ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தாலே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தப்பு பேசுவாங்க, அந்த நபரை தப்பு பேசுவாங்க, எல்லாமே ரொம்ப மோசமா பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த ஜட உலகம். நம்ம இருக்கக்கூடிய உலகம் வந்து சிறைச்சாலை மாதிரி. இங்க உண்மையான சுதந்திரம் கிடையாது, இங்க உண்மையான சந்தோஷம் கிடையாது. இது ஒரு அறிவுறுக்கத்தக்க இடம். அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னா அப்ப நம்ம எவ்வளவு பாவிகளா இருக்கணும். ஜெயிலுக்குள்ள தப்பு பண்றவங்க தானே போவோம். அந்த மாதிரி இப்படி ஒரு அறிவுறுக்கத்தக்க இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அப்ப நம்ம ரொம்ப கீழ்நிலையான ஆத்மாக்கள், ரொம்ப கீழே விழுந்துட்டவங்க. அறியாமையில கீழே வந்து கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில துன்பப்பட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணர் ரொம்ப கருணையோட இங்க வந்து நம்மளை விடுவிக்கிறார். எப்படி ஒரு கைதியை ஜெயிலிருந்து விடுவிப்பாங்களோ அது போல பகவானுடைய பக்தர்கள் இங்க தோன்றி நம்மளெல்லாம் விடுவிக்கிறாங்க. நம்மளை விடுவிக்கிறதுக்கு வேண்டி அவர் வர்றார். அப்படி அவர் இங்க வரும்போது தன்னுடைய சகாக்களோட வருவார். கிருஷ்ணன் ஏன் தனியா வரணும் இல்லையா? ஒரு அமைச்சர் ஜெயிலுக்குள்ள வராருன்னா அவர் ஏன் தனியா வரணும்? அவர் கூட நிறைய அமைச்சர்களா வருவாங்க, மந்திரிகள், அவருடைய சேவகர்கள் எல்லாரும் வருவாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் இந்த உலகத்துல வரும்போது தன்னுடைய சகாக்களோட வர்றார். சில சமயம் கிருஷ்ணா அவரே இந்த உலகத்துல வந்து லீலையில் புரிகிறார், தன்னுடைய பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் பண்றார், எல்லாருக்கும் கருணை கொடுக்கிறார். சில சமயங்களில் தன்னுடைய பக்தர்களை அமைச்சு வச்சு அவங்க மூலமா சில கருணைகளை கொடுக்கிறார். இதெல்லாம் எதுக்காகன்னா நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக. இப்போ கிருஷ்ணர் இங்க வந்து எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய பக்தர்களுக்கு இங்க ஒரு வேலையும் இல்லை. பாண்டவர்கள், குந்தி தேவி, திரௌபதி, பீஷ்மதேவர், யசோதா, நந்த மகாராஜ், வசுதேவர், தேவகி, இவங்கெல்லாம் இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கிருஷ்ணர் வர்றதுனால அவங்களும் வராங்க. அப்படி அவங்க வரும்போது கிருஷ்ணர் அவங்க கூட அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். அப்படி கிருஷ்ணர் அவங்க கூட அன்பு பரிமாற்றம் பண்ணும்போது ஒரு பக்தனா எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு அவங்க மேலே பக்தி அன்பு பரிமாற்றம் செய்யணுங்கிறது கிருஷ்ணர் இங்கே அங்கே காமிச்சு கொடுக்குறார் தன்னுடைய பக்தர்கள் மூலமாக. ஸோ அப்படி தான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் வேற இல்லை, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யம், ராதா கிருஷ்ண நகின. ராதா கிருஷ்ணர் ரெண்டு பேர் ஒன்னாயிட்டா சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு வந்து ராதா கிருஷ்ணர் தான். அப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் வந்தார். அவரும் தன்னுடைய சகாக்களோட இங்கே வந்து அன்பு பரிமாற்றம் செய்கிறார். எப்படி ஒரு பக்தன் இருக்கணும், எப்படி பக்தி செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு காமிச்சு கொடுக்குறார். கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை சொல்லிக் கொடுத்தார், ஆனால் நமக்கு புரியல. யாருக்கா புரியுதா பகவத்கீதைன்னு? என்னென்னு புரிய மாட்டேங்க. அதே பகவத்கீதை நமக்கு படித்தாலும் புரியாது, ஏன்னா நம்ம பக்தர்கள் கிடையாது. நம்ம சுத்த பக்தர்களாக இருந்தால் பகவத்கீதையை படித்தா அப்படி நமக்கு அழுக வரும். பகவத்கீதையை பார்த்தாலே சந்தோஷம் வரும், அழுக வரும், ஆனந்த் கண்ணீர் வரும். கிருஷ்ணர் இவ்வளோ கருணை வாய்ந்தவர், நமக்காக பகவத்கீதை கொடுத்துருக்காரு, அதை படிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும், அதை பின்பற்றணுங்கிற எண்ணம் வரும். ஆனால் நமக்கு உண்மையில் பக்தி இல்லாதனால பகவத்கீதையை படித்தாலும் புரிய மாட்டேங்குது, பகவத்கீதை கேட்கறதுக்கு ஆர்வம் வர மாட்டேங்குது. அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா சைத்தன்ய மகாபிரபு வந்தார். இவங்களுக்கெல்லாம் பகவத்கீதையில் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்லி கொடுக்குறார், பகவத்கீதையோட நோக்கம் என்னது? பகவத்கீதைக்கு ஒரு நோக்கம் இருக்கணுமா இல்லையா? அது என்னது பகவத்கீதையோட நோக்கம்? பகவானே சரணடையணும் இல்லையா? சர்வ தர்மான் பரித்தியாச்சிய பாமேகம் சரணம் ரிஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷிக்ஷா. எல்லா விதமான தர்மத்தை விட்டு என்ன சரணடைங்க, என்னை மட்டும் சரணடைங்க, நான் உங்களை எல்லா பாவத்திலிருந்தும் விடுவிக்கிறேன், பயப்படாதீங்க. அப்புறம் என்ன பகவத்கீதைக்கு வேற என்ன நோக்கம் இருக்கு? ஒன்று வந்து அவரை சரணடையணும், அப்புறம் வேற என்ன தெரியும் பகவத்கீதையோட நோக்கம்? கிருஷ்ணரை சரணடையணும், அப்புறம் கிருஷ்ணர் மேல பக்தி பண்ணணும். மன்மனாபவ மத் பக்தோ மத்தியாஜிமா நமஸ்குரு, என்னுடைய பக்தரா இருங்க, எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, என்ன வந்தனை பண்ணுங்க, இப்படி பண்ண நீங்க கட்டாயம் என்ன வந்து அடையலாம் கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா? அப்போ அவருக்கு மேல பக்தி பண்ணணும், அவரை சரணடையணும். அப்புறம் வைகுண்டம்னா என்ன, அது எப்படி இருக்கும், அங்க போனா திரும்ப வர வேண்டியதில்லைன்னு சொல்லி தர்றாரு. அப்புறம் முக்கியமா பகவத்கீதையோட நோக்கம் என்னது? எதுக்காக கிருஷ்ணர் அர்ஜுன், அதான் சொல்லியாச்சே பக்தி சேவை. கிருஷ்ணர் எதுக்காக அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை போதிச்சார்? சரி, அப்புறம் தர்மம் என்னன்னு சொல்லி தர்றாரு. அப்புறம் ஏன் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையை சொன்னார்? அறியாமையிலிருந்து விடுவிக்கிறார். அர்ஜுன் அர்ஜுனுக்கு அப்ப தெரியல இல்ல நம்ம செய்யறது சரியா தப்பா, அறியாம குழப்பம் ஆயிடுச்சு. அப்ப பகவத்கீதையோட முக்கியமான நோக்கம் நம்மளை அறியாம இருந்து விடுவிக்கிறது, அவர் மேல பக்தி பண்ண வைக்கிறது, அவரை சரணடைய வைக்கிறது, இதெல்லாம் பகவத்கீதை நோக்கம். ஆனா எவ்வளவு பேர் அதை பண்றோம், எவ்வளவு பேர் பகவத்கீதை படிக்கிறாங்க? நிறைய பேர் பகவத்கீதையை படிக்கிறது இல்ல. ரொம்ப பேருக்கு பகவத்கீதை என்னன்னு தெரியாது. இப்ப இருக்கிற காலத்துல கலியுகத்துல வந்து நிறைய பேர் பகவத்கீதை என்னன்னு தெரியாது. அப்புறம் கொஞ்சம் பேர் பகவத்கீதை வச்சிருக்காங்க, அதுவும் போலி விளக்கங்கள் நிறைய வச்சிருப்பாங்க. பகவத்கீதைக்கு வந்து பக்தர் இல்லாதவங்க கொடுத்த விளக்கம் எல்லாம் இருக்கு. சினிமா பாடல்காரங்க, சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், கவிஞர்கள், ரோட்ல போறவங்க எல்லாம் கொடுத்த விளக்கம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் படிச்சு குழம்பிடுவாங்க. நல்ல விளக்கம் கொடுத்தாலே படிச்சா புரிய மாட்டேங்குது. பிரபுபாவுடைய விளக்கம் ரொம்ப எளிமையான தமிழ்ல இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ஆனா நமக்கு புரியுதா? இந்த பகவத்கீதை நமக்கு யோசிக்க வைக்குது, இவ்வளவு விஷயம் இருக்கு, இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு. அப்போ பக்தர் இல்லாதவங்க கொடுத்த பகவத்கீதை எப்படி புரியும்? இன்னும் எச்சா குழப்பந்தாகும். அதனால பகவத்கீதையை புரிஞ்சுக்கணும்னா நம்ம பக்தர்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும், சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல வந்து பகவத்கீதை எப்படி நம்ம நடைமுறையில பின்பற்றதுன்னு சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர் இருக்காங்க, பிரபுபாதர் வந்து நமக்கு இன்னும் புரியற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்காரு. கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள், அவரை சரணடையணும், அவருக்கு பக்தி பண்ணணும், அவருடைய திருநாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, அவருடைய மந்திரத்தை உச்சரிக்கணும். இதெல்லாம் பிரபுபாத இருக்கும். இப்ப பிரபுபாடைய கருணையினாலதான் நமக்கு பகவத்கீதை படிச்சா புரியுது, இல்லாட்டி இதுவும் புரியாது. பிரபுபாடு இந்த மாதிரி தெளிவா விளக்கம் கொடுக்கலாம் எப்படி புரியும் நமக்கு? அதுதான் ஆச்சாரியர். ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்னா, சொந்த கருத்து எதுவுமே இல்லாம உள்ளது உள்ளபடி கொடுத்துருவார். கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அது அப்படியே, தன்னுடைய முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படியே கொடுத்துருவார். இதுதான் ஆச்சாரிய சம்பிரதாயம். சம்பிரதாயத்தில் வராதவங்க கிருஷ்ணரை தப்பு தப்பா சொல்லி கொடுப்பாங்க, பகவத்கீதை புரியாது, கிருஷ்ணரை கடைசி பகவத்கீதை படிச்சு எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அது இன்னொரு குழப்பம் இருக்கு. அதனால ரொம்ப புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் இந்த மாதிரி பகவத்கீதையை கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும், ஆச்சாரியனுடைய பகவத்கீதை விளக்கங்கள்லாம். அப்ப நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம், ஆச்சாரியனுடைய பகவத்கீதை நம்ம கையில் இருக்கு. அதை வந்து பக்தர்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், கிருஷ்ணர் யாரு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நம்ம எப்படி கிருஷ்ணனுடைய பக்தர் ஆகிறது, அதெல்லாம் வந்து பிரபுபாதர் இந்த இயக்கத்தின் மூலமா சொல்லிக் கொடுக்குறார். கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மூலமா நம்ம எப்படி பக்தர் ஆகிறது, எப்படி கிருஷ்ணரை சரணடைகிறது. அதுல நிறைய கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நிறைய பக்தி சம்பந்தமான விதிமுறைகள்லாம் இருக்கு. பொதுவா ஜனங்களுக்கு வந்து பக்தினா பேரளவு செய்யணும் அவ்வளவுதான். பக்தியில வந்து அவங்கள வந்து ஒழுக்க விதிமுறைகளுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, கொண்டு விரும்ப மாட்டாங்க. பக்தியில என்ன ஒழுக்க விதிமுறை இருக்கு? கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், அவ்வளவுதான். எந்நேரமும் இப்படி பக்தி பண்ணிட்டு இருந்தா சாமியாரா போறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? என்ன எந்நேரமும் இப்படி ராமா கோவிந்தா கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கீங்க, சாமியாரா போறீங்களா, என்ன இப்படி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அறியாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். உண்மையில பக்தினா என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் உணர்வு இருக்கு, அந்த உணர்வு வந்து கிருஷ்ண உணர்வா மாத்திரதான் பக்திங்கிறது. எப்பவுமே கிருஷ்ணர் நினைக்கணும். ஏன் எப்பவுமே கிருஷ்ணர் நினைக்கணும்? எப்பயாவது கோயிலுக்கு போனா போதும், எப்பயாவது சாமி கும்பிட்டா போதும், எப்பயாவது பூஜை பண்ணா போதும் இல்லையா? வருஷத்துக்கு வருதோ பொங்கல் வரும், அப்ப பொங்கலுக்கு வந்து பண்டிகை கொண்டாடிக்கலாம். அது பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடுவாங்க? பொங்கல் பண்டிகை அந்த காலத்துல ஒரு விதிமுறையெல்லாம் இருக்கு. பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடணும்? அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு புதுசா அரிசி வாங்கி, புதுசா பானை வாங்கி, வீட்டுக்கு வெளியில மண் பானையில மண் அடுப்புல விறகெல்லாம் வச்சு சமைச்சு பொங்கல் வச்சு அது சூரியனுக்கு படைச்சு அதை வந்து பிரசாதமா சாப்பிடுவாங்க. இப்ப அப்படியா பண்றாங்க? பொங்கல் இன்னைக்குன்னா நேற்று நைட்டே நைட்டு தூங்குபோ 11-12 மணி ஆகும், புதுசா படம் போட்டுருவாங்கல்ல டிவியில. பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள், இந்திய தொலைக்காட்சி திரைக்கு வந்து சில தினங்களேயான புத்தம் புதிய திரைப்படம் அப்படின்னு போட்டுருவான். அது படம் ஓடும்போது அதுக்கு இடையில ஒரு 40 விளம்பரம் வரும். அந்த 40 விளம்பரத்தை பார்க்கறதுக்கு பொறுமை இல்லாம அடுத்த ஒரு சேனல் இன்னொரு புதிய படம் ஓடிட்டு இருக்கும், அதை பார்த்துட்டு அதுக்குள்ள இந்த விளம்பரம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி இங்க வந்து பார்த்து இப்படிதான் ஓடிட்டு இருக்கும். அப்படிதான் ஓடுது இது வரைக்கும். சோ இந்த மாதிரிதான் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். அப்படி இல்ல, அந்த மாதிரி பக்தி வந்து சாஸ்திரம் சொல்லி தரல. அதே மாதிரி எப்பயாவது பக்தி பண்றதுனால என்ன என்ன கிடைக்கும் நமக்கு? எப்பவும் பக்தி பண்றதுக்கு எப்பயாவது பக்தி பண்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன் வந்து கிருஷ்ண உணர்வு நம்ம தீவிரமா எடுத்துக்கணும்? கிருஷ்ண உணர்வுங்கிறது பிரபுபாதர் வந்து ஒரு பக்கத்திலயும் பகவத்கீதையில சொல்றாரு. கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணணும், கிருஷ்ண உணர்வை பின்பற்றணும், கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும், கிருஷ்ணனுடைய பக்தர் ஆகணும், கிருஷ்ணரை நினைக்கணும், அவருடைய நாமத்தை சொல்லணும், அப்படின்னு ஏன் ஒரு ஒரு பக்கத்திலும் பிரபுபாதர் வந்து பக்தியை வலியுறுத்தி சொல்றாரு அவருடைய பகவத்கீதையில. சரி, கிருஷ்ணரை சரண் அடையணும், அது எப்பயாவது பண்ணா போதும் இல்லை, ஏன் ஒரு எப்பவுமே பண்ணணும் சொல்ற? அப்படி இல்ல, நம்ம வந்து இப்ப வாழும்போது கிருஷ்ண உணர்வு வாழ்த்துக்கலைன்னா எப்படி மரணம் வரும்போது கிருஷ்ணர் நினைக்க முடியும் இல்லையா? இப்ப வந்து நான் என்ன நினைச்சுக்கிறேன், நான் அப்புறம் பாத்துக்கலாங்க, இன்னும் வயசு இருக்கு இல்லைங்க. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, பக்தி பண்ணுங்க, அதுக்கு இன்னும் வயசு இருக்குங்க, எனக்கு இன்னும் அந்த வயசு வரல, நாங்க பகவத்கீதை விநியோகத்துக்கு போவோம், புத்தக விநியோகத்துக்கு. நிறைய பேர் எங்களுக்கு இன்னும் பகவத்கீதை படிக்கிற வயசு வரலைங்க. நான் கேட்டேன், பகவத்கீதை படிக்கிறது என்ன வயசு வேணும்? 5 வயசுலேருந்தே பகவத்கீதை படிக்கணும்னு பாகவதம் சொல்லுது. கௌமாரம் ஆக்கிரதே பிரஜா தர்மான் பாகவதாயிகள் துர்லப மானுச ஜென்மம். மனுஷ வாழ்க்கை ரொம்ப அரிது, 5 வயசுலேருந்தே ஒருத்தருக்கு பாகவத தர்மத்தை போதிக்கணும்னு சொல்லி கொடுக்குது. 5 வயசு குழந்தையா இருக்கும் போதே சொல்லிக் கொடுக்கணும். இப்ப 5 வயசு குழந்தையா இருந்தாலும் படிக்கணும், 50 வயசு கிழவனாயிட்டாலும் படிக்கணும். பகவத்கீதை வந்து பழசாயிடாது, பழசுதான் புதுசு. எப்பவுமே பகவத்கீதை புக்கு ரொம்ப பழமையானது, புராணம், ஆனா புதுமையானது. எப்ப படிச்சாலும் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த பகவத்கீதைய பிரபுபாதின விளக்கத்தை வந்து நீங்க எவ்வளவு தூரம் படிச்சாலும் புதுசு புதுசா நீங்களுக்கு நிறைய விளக்கம் கிடைக்கும். வேணா முயற்சி பண்ணி பாருங்க, ஒரு தடவை படிக்க வைக்கிறதே கஷ்டமா இருக்கு, ஆனா நீங்க வேணா நிறைய தடவை முயற்சி பண்ணி பாருங்க. ஒரே ஸ்லோகத்தை எடுத்து தினமும் படிச்சு பாருங்க, அதோட விளக்கத்தை புதுசு புதுசா அர்த்தங்கள் கிடைக்கும். அதுதான் பகவத்கீதையுடைய சிறப்பு, வேற எந்த புக்லயும் அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் நமக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் பகவத்கீதை படிக்கும்போது. நிறைய விஷயங்களை வந்து கிருஷ்ணர் நமக்கு புரிய வைப்பார். ஆச்சாரியனுடைய கருணையினால கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை நமக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய ரகசியங்கள், அவரை பற்றி அறிவு என்ன, அறிவு என்ன, கிருஷ்ணர் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத பிரபுபாதர் வந்து அந்த பகவத்கீதை மூலமா நமக்கு வெளிப்படுத்துறார். ஸோ அதனால பக்தி வந்து நம்ம ஏதோ ஊர்கா மாதிரி வச்சுக்கூடாது. சாப்பாட்டில் கொஞ்சம் எப்போ வச்சு சாப்பிட்டுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கூடாது. சாப்பாடு மாதிரி இருக்கணும், பக்திங்கிறது சாப்பாடு மாதிரி இருக்கணும். ஏதோ சாப்பாட்டில் வச்சுக்கிற ஊர்கா மாதிரி இருக்கக்கூடாது. பக்திங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அன்பு. பக்தினா வந்து சன்னியாசம் கிடையாது, துறவு கிடையாது. நிறைய பேர் பக்தி நினைக்கிறாங்க, ஒரு சாமியார் அப்படி கிடையாது. பக்தினா அன்பு, நம்ம பகவான் மேல அன்பு வெளிப்படுத்தணும். வேற யார் மேல அன்பு வெளிப்படுத்தினாலும் அதுல வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதுல கஷ்டத்துல வருத்தத்துல முடியும். இந்த உலகத்துல பகவானை தவிர வேற எது மேல நம்ம அன்பு வச்சுக்கிட்டாலும் அது வந்து சந்தோஷம் தராது. உண்மையாலுமே கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும், சில சமயம் வருத்தம் ஏற்படும், துன்பம் ஏற்படும், எல்லாமே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தற்காலிகமான அன்பு தானே. ஆனா இங்க சொல்லக்கூடிய அன்பு பக்தி பகவானுக்கு மட்டுமே பொருந்தும். அப்படி பகவான் மேல நம்ம அன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பகவான் மற்றவங்க மாதிரி ஏமாத்த மாட்டார், வெறுக்க மாட்டார். அந்த பக்தன் மேல இன்னும் பிரியந்தாவார். அதனால ஒரு பக்தன் எவ்வளவுக்கெவ்வளவு பகவானை நினைக்கிறாரோ அவ்வளவுக்கெவ்வளவு பகவான் அவரோட அன்பு பரிமாற்றம் செய்வார். அந்த பக்தன் கூட அவன் கூட பகவான் வந்து எப்பவுமே அன்பு பரிமாற்றம் செய்வார். அப்ப பக்தினா என்னது? பகவான் மேல அன்பு பரிமாற்றம் செய்யறது. அப்ப அன்பு பரிமாற்றம் என்னது? தான் செய்யக்கூடிய செயல் எல்லாம் பகவானை சம்மந்தப்படுத்திக்கிறது. பகவான் இல்லாம எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க, எல்லாத்திலுமே பகவானோட சம்மந்தப்படுத்திட்டே இருக்கிறது. எது பண்ணாலும் கிருஷ்ணருக்காக செய்யறது, அதுதான் பக்தி. அன்புங்கிறது கிருஷ்ணருக்காக செய்யறது இல்லையா? இப்போ ஒரு குழந்தைக்காக அம்மா அப்பாவும் நிறைய காரியங்கள் பண்றாங்க, ஏதோ எதிர்பார்த்தா செய்யறாங்க. குழந்தைய படிக்க வைக்கிறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க, வேன் ஃபீஸ் கட்டுறாங்க, வேலைக்கு அனுப்புறாங்க, இதெல்லாம் எதிர்பார்த்தா செய்ய. இந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்து என்னை வச்சு காப்பாற்ற போறான் அப்படின்னு நினைச்சா செய்யறாங்க. ஒரு வேலை நடக்கலாம் நடக்காமல் போகலாம், அதுக்காக அவங்க கடமையை செய்யாமல் இருக்காங்களா என்ன? அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க அப்பா அம்மா செய்து கொடுக்க, கேட்காமே செய்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த அன்புக்குள்ள ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? உண்மையான பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குள்ள அன்பு பரிமாற்றத்தில் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் குழந்தைகள் வந்து அம்மா வந்து குழந்தைகள் அப்பா அம்மா வந்து குழந்தைகளுக்கு சேவை பண்ணுறாங்க. அது வந்து உண்மையான அன்பு அங்கே இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் கிருஷ்ணருக்கும் பக்தனுக்குள்ள அன்பு. தன்னுடைய பக்தனுக்கு கிருஷ்ணா எல்லாமே தர முடியும் அவன் கேட்காமே. பக்தனுக்கு ஒரே நோக்கம் நம்ம படித்த எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதான். எந்த பிரதிபாரம் எதிர்பார்க்காம விருப்பு வெறுப்பெல்லாம் திறந்து வெறுமனே கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தும் மாதிரி செய்யக்கூடிய பக்தி தான் உத்தமமான பக்தின்னு படித்தோம். உத்தமமான பக்தி என்னது? எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ செய்யணும். ஏன்னா என்னுடைய கடமை பகவானுக்கு பக்தி சேவை பண்ண. ஆரம்பத்தில் பிடிச்சிருக்காது அந்த மாதிரிலாம் இருக்கும், இப்படிலாம் செய்ய சொல்றாங்களேன்னு. அதில் சுவை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ புரிஞ்சுக்குவோம் இல்லையா? உதாரணம் படிச்சிருக்கோம் இல்லையா, குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அது பிடிக்காது, ஓடி வந்துடும் அம்மா பின்னாடி அழுதுட்டு. முதல்ல ஒரு வாரம் அப்படி ஆகும், அடுத்த வாரம் என்ன ஆகும், ஸ்கூலுக்கு போகும் அந்த குழந்தை, ஆனால் படிக்கிறதுக்காக போகும், விளையாடுறதுக்காக போகும். ஏன்னா அங்கே போனால் நிறைய பசங்க இருக்கலாம், வீட்டில் வந்து இந்த ஒரு குழந்தை தான் இருக்கும், இல்லை ரெண்டு பேர் இருப்பாங்க. ஆனால் ஸ்கூலில் போனால் நிறைய பசங்க இருப்பாங்க, அவங்க கூட விளையாடலாம், அதுக்காக போவோம். அப்போ கூட படிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் அதே குழந்தை பெருசாகிட்டா என்ன ஆகிடும், யாருமே சொல்ல வேண்டாம், அவனுக்கு தெரியும், ஓ நான் ஒழுங்காக படித்து மார்க் வாங்கலைன்னா என்னுடைய வாழ்க்கை நான் தான் கெடுத்துக்கணும், எனக்கு எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க, நான் படிக்கலைன்னா எனக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட பருவம் வரும்போது அதை பையன் புரிஞ்சுக்குவான். அந்த மாதிரி தான் நம்மளுடைய பக்தியும், ஆரம்பத்தில் நம்ம பண்ணக்கூடிய பக்தி இப்படியெல்லாம் நினைக்கும், என்ன நம்ம சாமியாராக போக போகிறோமா, ஏன் இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் ஒன்றும் பண்ண சொல்லி சொல்லலையே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது நம்ம நல்லதுக்கு தான். இந்த மாதிரி நம்ம வாழும்போதே கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தோன்னா என்னால் எந்த சூழலும் கிருஷ்ணரை மறக்க முடியாது, அப்போ என்னால் மரணத்தின் போது கிருஷ்ணரை நினைக்க முடியும். அப்போ மரணம் வரும்போது பார்த்துக்கலாம்ங்கிறது சொல்ல முடியாது, ஏன்னா மரணம் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது, யாருக்கா தெரியுமா மரணம் எப்போ வரும்னு, சொல்லிட்டா வரும் மரணம் தான் நான் வரப்போகிறேன் அப்படின்னு. மரணம் எப்போ எந்த ரூபத்தில் எப்போ வேணாலும் வரலாம், ஆபத்தானது இந்த உலகம். ஸோ அதனால கிருஷ்ண பக்திங்கிறது ரொம்ப அவசரமானது, தீவிரமானது, எப்போ என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம சொல்ல முடியாது எனக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், வயசானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், வயசானதுக்கப்புறம் பகவத்கீதை படிச்சுக்கலாம், வயசானதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. எப்போவுமே அது அவசர காலம் தான், கிருஷ்ண உணர்வு அவசர காலம் தான், எப்போவுமே உடனே எடுத்துக்கணும், கிடைச்சா தள்ளி போடவே கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் கிருஷ்ண பக்தி உடனே எடுத்துக்கணும். அப்படி நம்ம கிருஷ்ண பக்தி தீவிரமாக எடுத்துக்கிட்டு பக்தி செஞ்சோன்னா பகவானுக்கு நம்ம மேலே ரொம்ப பிரியம் ஏற்பட்டு, இங்கே சொன்ன மாதிரி ஒன்பது பக்தி யோக முறையில் கிருஷ்ணரோட நம்ம சம்பந்தப்படுத்திக்கலாம். சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சத்தியம், ஆத்ம நிவேதம். சிரவணம்னா கிருஷ்ணரை பத்தி கேட்கறது, கீர்த்தனம்னா கிருஷ்ணரை பத்தி பாடுறது, விஷ்ணு ஸ்மரணம்னா கிருஷ்ணரை நினைக்கிறது, பாத சேவனம் கிருஷ்ணருடைய பாதத்துக்கு சேவை பண்றது, அர்ச்சனம்னா பூஜிக்கிறது, வந்தனம்னா புகழ்றது, தாசியம்னா சேவகனா இருக்கிறது, சத்தியம்னா நட்புறவு கொள்றது, ஆத்ம நிவேதனா தன்னிட உள்ளதெல்லாம் பகவானுக்கு கொடுக்கறது. இந்த ஒன்பது விமான பக்தி யோக முறைகள்ல நம்ம பகவான் மேல பக்தி செய்யலாம். அதில் முதல்ல வந்து சிரவணம் தான், கேட்கறது சரியாக கேட்காம எப்படி கிருஷ்ணரை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியும், நான் வந்து கிருஷ்ணருக்கு மேலே பக்தி பண்ணணும், கிருஷ்ணருக்கு மேலே அன்பு வரணும், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்காமல் எப்படி நல்லா பண்ண முடியும், அவருடைய வைபவங்கள் என்ன, அவருடைய புகழ் என்ன, அவர் எப்படி தன்னுடைய பக்தர் கூட அன்பு பரிமாற்றம் செய்கிறாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா. அதனால் தொடர்ந்து கேட்கணும். அதுதான் பரிஷித் மகாராஜ் பண்ணார் இல்லையா, பரிஷித் மகாராஜ் கதையில் படிச்சிருக்கோம், தொடர்ந்து கிருஷ்ணரை பற்றி கேட்டுகிட்டே இருந்தார். சுகதேவ கோஸ்வாமி அவர் தொடர்ந்து கிருஷ்ணரை பற்றி சொல்லிகிட்டே இருந்தார். ரெண்டு பேருக்குமே சாப்பிட்றது தூங்குறதா நினைவு வரவே இல்லை. இப்போ நம்மளாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து படிச்சுட்டே இருந்தோம்னா தூக்கம் வரும், இல்லை வயிறு பசிக்கும், இல்லை வச்சுட்டு அங்கே போயிடலாமே, அது ஏதாவது எண்ணெல்லாம் வந்துடும், மனசு வந்து நிற்காது. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை, ஒருத்தருக்கு அவ்வளோ ஆர்வம் கேட்டுட்டே இருந்தார் பரிஷித் மகாராஜ். கிருஷ்ணரே வந்து தாரகால வந்தார், கிருஷ்ணரே மதுராவில் பிறந்தார், ஏன் கம்சனை கொல்ல போனார், ஏன் விருந்தாவனத்துக்கு போனார், அவர் ஏன் வராகரா வந்தார், வராகரா வந்து என்ன பண்ணார், அவரே நரசிம்மராவ் வந்தார், எப்படி பிரலாதரை காப்பாத்தினாரு, இதெல்லாம் ஆர்வமா கேட்டுருந்தேன். அவருக்கு அதெல்லாம் தெரியும், பரிஷித் மகாராஜ் ஏற்கனவே கிருஷ்ணோட பக்தர் தான், அவர் கிருஷ்ணரை பத்தி எல்லாம் தெரியும். ஆனாலும் அவருக்கு என்ன ஆகல, திகட்டவே இல்லை, சோர்வடையவே இல்லை, தொடர்ந்து அந்த லீலைகளை கேட்கணும் கேட்கணும்னு ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வம் தான் அதுக்கு விலை, கிருஷ்ண பக்தியை வாங்கறதுக்கு விலை கொடுக்கணும். இப்ப எந்த உலகத்துல எந்த பொருள் வாங்கினாலும் பைசா கொடுக்கணும் இல்லையா, ஒரு பொருளை வாங்கினா ஏதாவது கொடுத்தாதான் அது வாங்க முடியும், சும்மா தரமாட்டாங்க யாரும். அந்த மாதிரி கிருஷ்ண பக்தி வாங்கணும்னா அதுக்கு பேராசைப்படணும், வேற எதுக்கும் இந்த உலகத்தில் பேராசைப்படக்கூடாது, பௌதிகமாக எதுக்கும் பேராசைப்படக்கூடாது, பௌதிகமாக அதுக்காக பேராசைப்பட்டோம்னா என்ன ஆகிடும், அது துக்கத்தில் போய் முடியும். ஆனால் கிருஷ்ண பக்திக்கு எவ்வளோ வேணாலும் பேராசைப்படலாம், நான் நல்ல பக்தனாகணும், நிறைய ஜபிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய கேட்கணும், நான் கிருஷ்ணோட உலகத்துக்கு போகணும், கிருஷ்ணோட உலகத்துக்கு போகணுங்கிறதே பேராசை தான், அவ்வளோ சுலபமாக நாங்கள் போக முடியாது. கிருஷ்ணோட உலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறதே பேராசை தான், ஏன்னா நம்மள மாதிரி கீழே ஆத்மாக்கள் கிருஷ்ணோட வந்து போகணும்னு நினைக்கிறது என்ன சாதாரணமான விஷயமா, ஆனால் அது தப்பு கிடையாது, ஏன்னா கிருஷ்ணத்தை தான் போகணும்னு நினைக்கிறோம், அதுக்கு பேராசைப்பட்டால் தப்பு இல்லை, அதுக்கு ரொம்ப பேராசைப்படணும், அதுக்கு வந்து நிறைய ஆர்வம் இருக்கணும், உற்சாகம் இருக்கணும், தொடர்ந்து முயற்சிக்கணும், இதெல்லாம் தான் அதுக்கு கொடுக்குற விலை கிருஷ்ண பக்திக்கு. ஸோ அப்போ கிருஷ்ண பக்திக்கு ரொம்ப பேராசை இருக்கணும். அப்போ பரிசுத்த மாதிரி ரொம்ப பேராசை இருந்தது, கிருஷ்ணரை பற்றி கேட்டுகிட்டே இருந்தார், சுகதேவ கோஸ்வாமிக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிகிட்டே இருந்தார், அவரும் நிப்பாட்டவே இல்லை, இரு நீ ரொம்ப கேட்டே இருக்க, நான் கொஞ்ச நேரம் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன், இல்லை கொஞ்சம் தூங்கிட்டு வரேன், ஒன்றுமே பண்ண, அவர் உட்காந்துட்டு கேட்டு சொல்லிகிட்டே இருந்தால் அவர் கேட்டுட்டு இருந்தார். ரெண்டு பேரும் அதில் அப்படி லைட்டு போயிட்டாங்க, அப்படி கிருஷ்ணோடைய கதையில் ஒன்றி போயிட்டாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் பிரலாத் மகாராஜ், பிரலாத் மகாராஜை நினச்சிட்டே இருந்தார், அவர்னால கிருஷ்ணரை மறக்க முடியாது, நம்மளால எல்லாம் கிருஷ்ணரை நினைக்க முடியாது, எப்பயாவது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும்போது கிருஷ்ணர் நினைக்கலன்னா ஒரு 4 மணி செல்லும்போது நினைப்போம், அதுக்கப்புறம் மறந்துடும், வேற ஏதாவது சிந்தனை எல்லாம் வரும், உலக விஷயங்கள்லாம் வந்துடும், மனசு அது பண்ணு இது ஏதோ சொல்லிகிட்டே இருக்கும், வேற ஏதாவது வந்து கேட்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் மனசு. ஆனால் பரிஷித் பிரகலாத் மகாராஜனால கிருஷ்ணரை மறக்க முடியல. அதனாலதான் அவர் என்ன பண்ணாலும் அவர் பாதிக்கவே இல்லை அவரை, இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே இல்லையா, அவர் தூக்கி என்னென்ன கஷ்டப்படுத்தினாங்க, பிரகலாத் மகாராஜுக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டுதான் அவர் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டார் எல்லாத்தையும். ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்க என்ன செஞ்சிட முடியும், நான் இந்த உடம்பு கிடையாது, நான் ஆத்மா, இந்த உடம்பை இவங்க மலை வச்சியும் தூக்கி போடட்டும், யானை வச்சு மிதிக்கு எல்லாமே பண்ண, இந்த உடம்பு தான் சேதமாக போகுது, எனக்கு ஒன்றும் சேதமாக போகிறதில்ல, ஏன்னா நான் வந்து கிருஷ்ணனுடைய சேவகன். அவங்க கொண்டுட்டாங்களா ரொம்ப சந்தோஷம், நான் கிருஷ்ணகிட்ட தான் போக போகிறேன், ஏன்னா நான் கிருஷ்ணர் தான் நினச்சிட்டு இருக்கேன், நான் கிருஷ்ணகிட்ட தானே போக போகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்து. அவர் பயந்துக்கல, அழலை, கவலைப்படலை, ஐயோ என்ன இப்படி பண்ணுறாங்களே, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார் பிரகலாத் மகாராஜ். 5 வயசு பையன்தான். ஸோ இப்படி இதெல்லாம் ஒரு நேரத்துக்கு ஒரு உதாரணம் இருக்காங்க. சிரவணம் கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்கு பரிஷித் மகாராஜ், கீர்த்தனம் கிருஷ்ணரை பற்றி பாடுறதுக்கு சுகதேவ கோஸ்வாமி, கிருஷ்ணரை நினைக்கிறது ஃபஸ்ட்டு கேட்கறது, கேட்டாதான் பேசு, ஃபஸ்ட்டு கேட்கணும், எவ்வளோக்கோ கிருஷ்ணரை பற்றி கேட்குறமோ அப்போ தான் பேச முடியும், பாட முடியும், அப்போ தான் அவர் பேசி கேட்டுட்டு பேசும்போது நினைக்க முடியும், ஓ கிருஷ்ணர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. 3வது அந்த நிலை எடுத்தோடனே நம்மளால் கிருஷ்ணர் நினைக்க முடியாது, தியானிக்க முடியாது. கிருஷ்ணரை தியானிக்கணும்னா முதல்ல அவரை பற்றி கேட்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றி பாடணும், சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம், அவருக்கு சேவை பண்ணுறது, பாதங்களுக்கு சேவை பண்ணுறது. லட்சுமி தேவி, லட்சுமி தேவி எப்பவும் விஷ்ணுவோடைய பாதத்திலே இருப்பாங்க. சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவம் அர்ச்சனம், அவரை பூஜிக்கிறது. வந்தனம், அர்ச்சனத்துக்கு வந்து பிருத்து மகாராஜ், பாகவதத்தில் ஒரு பிருத்து மகாராஜோட கதை. அதுக்கப்புறம் வந்தனம், அவரை புகழ்றது, அவருடைய ஸ்லோகங்களை சொல்லி புகழ்றது. அக்ரூரர், அக்ரூர் வந்து கிருஷ்ணருடைய மாமா, அவரும் வந்து கிருஷ்ணர் மேலே துதித்து பாடியிருக்கார். வந்தனம். தாசியம், தாசியம்னா சேவகனாக இருக்கு, பகவானுடைய சேவகனாக இருந்து சேர்ப்பார். ஹனுமான், ஹனுமான் எப்பவுமே தன்னை தாசனாக தான் படிச்சு, எஜமான நினைக்கவே மாட்டேன். ராமரோட ஹனுமான், ஹனுமான் ராமாயணத்தில் நிறைய அற்புதங்களை பண்ணார், அப்போ தன்னை எஜமான நினைச்சிருந்தாரா, இதெல்லாம் ராமருடைய கருணை தான், ராமருடைய கருணை இல்லாமல் எப்படி என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஹனுமான் பூர்ண பக்தியில் முழு அன்போட ஈடுபாடோடு செயல்பட்டார். எல்லாம் பகவானுடைய கருணை தான். அதுக்கப்புறம் சக்கியம், சக்கியம்னா நட்பு ரீதியாக, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரோட நட்பு ரீதியாக பாடினா, கிருஷ்ணர் அவர்கிட்ட நண்பன் போல நடந்துட்டார். அப்புறம் பலி மகாராஜ் தன்னிட்ட உள்ளதெல்லாம் பகவான்கிட்ட தானம் தன்னையே கொடுத்தார் பலி மகாராஜ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பக்தி யோகத்தில் உள்ள விதிமுறைகள், இந்த மாதிரி பக்தி செய்து பகவானை நம்ம திருப்திப்படுத்த முடியும் நம்முடைய செயல்கள் மூலமாக. இந்த 9 பக்தி செய்யலாம், அட்லி குறைந்தபட்சம் இதில் ஏதோ 1வது உருப்படியாக செய்யலாம். ஆனால் நம்மளால் அதை 1 மட்டும் உருப்படியாக செய்ய முடியாது. இப்போ வந்து நமக்கு வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆச்சாரியர் வந்து நீங்கள் அப்போ ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே. சரி, இது 1 போதும், ஆனால் நம்மளால் அது மட்டும் சொல்லிகிட்டே இருக்க முடியுமா, பண்ண மாட்டோம், கொஞ்சம் நேரம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் நமக்கு மனசு அதுலையும் லைச்சு போல. உண்மையில் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தில் ருச்சி இருந்துன்னு வச்சிங்களேன், நம்மளால் நிப்பாட்ட முடியாது சொல்கிறது. மந்திரத்தில் ருசி வந்துச்சுன்னா நாக்கு நிற்கவே நிற்காது, சொல்லிக்கிட்டே இருக்கும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே இருக்கும், பிடிச்சி நிப்பாட்டினா நிப்பாட்ட முடியாது, அந்தளவுக்கு ருசி இருக்கு. அதனால சைத்தன்ய மகாபிரி சீடர் இங்கே இருப்பாங்க, 6 கோசாமி, அதில் ஒருத்தர் ரூப கோசாமி இருக்கார். ரூப கோசாமி என்ன பண்ணுவார்னா, ஒரு நாள் ஒரு ஸ்லோகம் எழுதுவார் ஓலைச்சுவடியில், 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். அப்போ பெண் எழுதுவார், அவர் எனக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது, எனக்கு 1 நாக்கு பத்தலை, 1000 நாக்கு இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இந்த 1000 நாக்குனால நான் பகவானுடைய நாமத்தை ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன் அப்படின்னு எழுதுறேன். அந்த அந்த செயலை பார்த்துன்னு சைத்தன்ய மாப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன் இவ்வளோ பக்தியாக இருக்கு அரேகிருஷ்ணம், அவ்வளோ அரேகிருஷ்ணத்தில் அவ்வளோ சுவையாக இருக்கா அவருக்கு அப்படின்னு சைத்தன்ய மாப்பு திருப்தி அடைஞ்சிட்டார் அவர் மேலே. ஸோ இந்த மாதிரி பக்தர்கள் உன்னதமான நிலையில் ஜபிக்கும் போது அவங்களால ஜபிக்காமல் இருக்கவே முடியாது, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும் எங்கே இருந்தாலும் அவங்களால ஜபி. ஹரிதாஸ் தாக்கூர் அப்படி தான் பண்ணார், ஹரிதாஸ் தாக்கூர் 1 நாளைக்கு 22 மணி நேரம் ஜபிப்பார், 2 மணி நேரம் தான் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுலாம், 1 நாளைக்கு 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் தான் எல்லாமே ஆரோக்கிய சம்பந்தம் தான் அவருக்கு. அதனால அவருக்கு நாமத்துக்கே ஆச்சாரியர், அவர் நாமத்துக்கே குரு, அவர் ஆச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர். அவர் 1 நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெயிப்பார், 22 மணி நேரம். அப்போ எந்த அளவுக்கு அவர் சுவை இருக்கும் ஆரோக்கிய சம்பந்தத்தில், 1 நாளைக்கு 22 மணி நேரம் ஆரோக்கிய சம்பந்தம் சொல்றாருன்னா மீதி 2 மணி நேரம் தான் சாப்பிட்றது, சிலப்போ அதுவும் கிடையாது, அந்த நிலைமையாக நம்ம இருக்கோம். அதனால பிரபுபார் என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம பற்றி தெரிஞ்சு போச்சு, அவருக்கு இவங்கெல்லாம் வந்து ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரியோ இல்ல பிரலாதர் மாதிரியோ பரிசித் மாதிரியோ பக்தர்கள் கிடையாது. பரிசித் கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டே இருந்தார், பிரலாத மாதிரா கிருஷ்ணர் நினைச்சிட்டே இருந்தார், ஹரிதாஸ் சபு ஜபிச்சுக்கிட்டே இருந்தார். நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது தெரியும். அப்ப பிரபுபாதர் என்ன பண்ணாரு, நிறைய சலுகை கொடுத்தார். சரி இன்னி வரக்கூடியவங்ககிட்ட இதெல்லாம் சொன்னா பக்திக்கே வரமாட்டாங்க, இப்ப இருக்கிறது சொன்னாலே பக்தி பாதைக்கு வரமாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, தகாத உறவு பண்ணக்கூடாது, சூதாட கூடாதுன்னா அட போங்க இருக்கும், என்ன இதெல்லாம் பண்ணாதீங்கிறீங்க. இதுதான் நாங்க தினமும் பண்ணிட்டு இருக்கோம், இதை பண்ணிட்டு ஏதாவது பண்ணாம வழி இருக்கான்னு சொல்லுங்க, அப்படிதான் கேட்பாங்க. இதை பண்ணிட்டே அரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிக்கலாமா, அப்படிதான் ஒரு இடத்துல பண்ணாங்க. நான் ஒரு இடத்துல பகவத்கீதை கிளாஸுக்காக போயிருந்தேன், இந்த மாதிரி வார வாரம் போய் கிளாஸ் நடத்துவேன், அப்ப நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ ஒரு நாள் அரே கிருஷ்ணா மந்திரத்தோட மகிமையெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி அரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா பாவமெல்லாம் போயிடும், நம்ம நல்ல பக்தர் ஆகிட்டாலும் அப்படின்னா புண்ணியம் தான், புண்ணியம் எல்லாம் எல்லாமே தாண்டிடும், கிருஷ்ணர் மேல அன்பு உண்மையான அன்பு வந்துன்னு சொன்னேன். அப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னா அரேகி சமுதிரம் சேர சொல்றவங்க பாவம் செய்யக்கூடாது, மது அருந்த கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, தகாத உறவு பண்ணக்கூடாது, சூதாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, ஆனா நான் அரேகி சமுதிரம் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சொல்லணும்னு இருக்கு, ஆனா என்னால வந்து மீன் சாப்பிடாம இருக்க முடியாதுங்க. இப்ப நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, ஏன்னா புதுசாவங்க புதுசா வந்தாங்க, கொஞ்ச நாளா புதுசா வந்துட்டு இருந்தாங்க, சரி ஆரம்பத்துல உடனே கட்டாயப்படுத்த வேண்டாங்களே, முதல்ல அரேகி சமுதிரம் சொல்லட்டும், தொடர்ந்து சத்தியோட சொல்லட்டும், அப்புறம் நம்ம கொஞ்ச காலம் போனால் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன் நான், சரி அப்போ பரவாயில்ல நீங்கள் மீன் சாப்பிட்டாலும் பரவாயில்ல அரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஒரு சந்தேகம், இல்லை அதே எப்படி நீங்கள் அரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னால் நமக்கு வந்து ரொம்ப நல்லதுங்கிறீங்க, அரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறவங்க அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்கிறீங்களே. ஆமாம், அப்போ நான் சொன்னேன், ஆமாம் அரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறவங்க நல்ல பக்தராகிறாங்க, பகவானுக்கு பிரியமானவங்களாவாங்க, அப்போ பகவானுக்கு பிடிச்சதான் செய்வாங்க, பகவானுக்கு பிடிக்காத செய்ய மாட்டாங்க, பகவானுக்கு பிடிச்ச விஷயங்களை ஏற்றுக்குவாங்க, பகவானுக்கு பிடிக்காத விஷயங்கள் தவிர்த்துருவாங்க. அப்போ மீன் முட்டைகள் போன்றதெல்லாம் வந்து பகவானுக்கு பிடிக்காது, அதனால பக்தர்கள் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, ஹரேக சம்பந்தம் சொல்லுங்க, நீங்களும் வேணா நிப்பாட்டிடுங்களேன், மீன் எல்லாம் சாப்பிடாதீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை எனக்கு வந்து மீன் சாப்பிடாமல் இருக்க முடியாது, எப்பவுமே சாப்பாட்டில் மீன் இருந்தால் தான் எனக்கு உள்ளே இறங்கு சாப்பாடு, அப்படிலாம் சாப்பிட முடியாது. அப்புறம் நான் சொன்னேன், அப்போ சரி பரவாயில்ல, சரி பரவாயில்ல கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் நீங்களாக நிப்பாட்டிடுவீங்க. அப்புறம் என்ன சரி, இல்லை இல்லை அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு எது முக்கியம், அரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி கிருஷ்ணர்கிட்ட போகிறது முக்கியமா, மீன் சாப்பிட்றது முக்கியமானு. அவங்க சொன்னாங்க ரெண்டுமே முக்கியம்னு, ரெண்டுமே அது எப்படி ரெண்டுமே முக்கியமாக இருக்க முடியும், ரெண்டுமே முக்கியமாக இருக்க முடியாது இல்லையா, கிருஷ்ணருக்காக சிலதை தியாகம் பண்ணணும், மீன் சாப்பிட்றது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை, அது மீன் என்ன சாப்பிடுது, மீன் சாப்பிட்ற அழுக்கெல்லாம் சாப்பிடுது இல்லையா, தண்ணியில் உள்ள அழுக்கெல்லாம் சாப்பிடும், அசுத்தங்க மலத்தையெல்லாம் சாப்பிடும், அதை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு நல்ல ஒரு உணவு கிடையாது, ஆனால் தன்னுடைய நாவுடைய சுவையை கட்டுப்படுத்த முடியாதுங்க, இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிறாங்க, அப்படிலாம் பண்ண முடியலைங்க, எங்களால் நிப்பாட்ட முடியாது. அப்போ கடைசி கேட்டால் இது வேணும் அது வேணும், ரெண்டுமே வேணும். இப்போ தான் ஜனங்களுக்கு அப்படி தான், நான் பக்தியை பண்ணணும் பாவம் பண்ணணும், அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் பாவம் பண்ணிக்குவேன் பக்தி பண்ணி அதை சரி பண்ணிக்குவேன், அங்கே பாவம் பண்ணிட்டு இங்கே வந்து அரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டா அது பண்ண போயிடும் பாவம் போயிடும், அப்படி கிடையாது, ரெண்டுமே சமமாக பகவான் வேணும்னு பக்தி வேணும்னா அதை விடணும், அதுக்கு வந்து தயாராக இருக்கணும், அதுதான் உண்மையான பக்தி. எனக்கு இது வேணும் அது, அதனால தான் ஜனங்கள் வந்து அவ்வளோ தீவிரமாக பக்தி எடுத்துக்க மாட்டாங்க, இவங்க இதெல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க. அரே கிருஷ்ணா இயக்கத்தில் போனால் கிருஷ்ணர் தான் பகவான் சொல்லுவாங்க, கறி சாப்பிடாதும்பாங்க, முட்டை சாப்பிடாதும்பாங்க, உங்களுக்கு சாமியார் ஆக்கிடுவாங்க அப்படி சொல்லுவோம், ஏதோ எந்த சாமி கும்பிட மாட்டாங்க அப்படிலாம் நிறைய சொல்லுவோம். சில இதெல்லாம் உண்மைதான், அரே கிருஷ்ணா இயக்கத்தில் போயிட்டா அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உண்மைதான், ஏன்னா நம்மளை சுத்தப்படுத்துறாங்க அவங்க இல்லையா, அசுத்தமாக இருக்கோம் இல்லையா, அப்போ அசுத்தமானவனை சுத்தப்படுத்தி பகவான்கிட்ட கூட்டி போகிறதுக்கு நம்ம அனுமதிக்கணுமா இல்லையா. ஆ முடியாது, நான் என்ன அனுமதிக்க மாட்டேன், நான் கிருஷ்ண பக்தி ஏகத்து வருவேன் ஆனால் நான் சுத்தமாக என்னை அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படி, அப்போ அனுமதிக்கணும். அதுக்கப்புறம் மற்ற தேவதையை வழங்க வேண்டாம் சொல்லுவாங்க, உண்மைதான், கிருஷ்ணர்கிட்ட வந்தால் ஏன் மற்ற தேவதையை வழிபடணும், மற்ற தேவதையை வெறுக்க சொல்லலை ஆனால் அவசியம் இல்லை இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிரபுபாதர் வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு, அதிகால நேரமாக எந்திரிக்கிறது, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறது, பகவானுக்கு பக்தி பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இப்படி நம்மளை 24 மணி நேரம் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்திக்கலாம். நான் முன்பே சொன்ன மாதிரி நம்மளால் தொடர்ந்து கிருஷ்ணரை பற்றி கேட்டே இருக்க முடியாது, அதில் சுவை கிடையாது, தொடர்ந்து ஜபிச்சே இருக்கவும் முடியாது இல்லையா, தொடர்ந்து படிச்சுட்டே இருக்க முடியாது. உங்கள்கிட்ட பாகவதம் கொடுத்து இன்னைக்கு ஃபுல்லாக பாகவதம் படிச்சுட்டே இருங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு பக்கம் படித்தே தூங்கிடுவாங்க, ஏன்னா அதுல இருந்து சுவை வரலையே. ஆனால் உண்மையான பக்தர்கள் பாகவதம் எடுத்து வச்சா முக்கு மூட மனசு அப்படி படிச்சுட்டே இருக்கணும் போல், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாகவதத்தில். அவ்வளவு அழகா பக்தி சேவையை பத்தி பாகவதத்தில் சொல்லியிருக்கு. ஆனா நமக்கு அதுக்கு சுவை இல்லாதனால புரோபா என்ன பண்ணி கொடுத்துருக்காரு, சரி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் பூஜை பண்ணுங்க, கொஞ்ச நேரம் பாகவதம் படிங்க, கொஞ்ச நேரம் ஹரே கிருஷ்ணா பஜனை கேளுங்க, கொஞ்ச நேரம் கிருஷ்ண கதையை கேளுங்க, கொஞ்ச நேரம் பக்தருடைய சங்கத்தில் இருங்க, இப்படி நிறைய சேவை. இதெல்லாம் பண்ணா நம்மளை தூய்மைப்படுத்திக்கலாம். யக்ஞ சிஷா சினசந்தோ புச்சந்தே புச்சந்தே சர்வ கீழ்பிசை. அப்ப யாகம், இதெல்லாம் யாகம். இந்த யாகம் யாகம்னா என்னது, நெருப்பு மட்டும் நெருப்பு மூட்டி செய்யறது மட்டும் யாகம் இல்ல. யாகம்னு சொன்னா நிறைய யஜ்யம் இருக்கு. திரவ யஜ்யா, தபோ யஜ்யா, யோக யஜ்யா, யோக யஜ்யா ஸ்தாபரே சுவாத்தியாய ஞான யஜ்யா வேதய சம்ஸ்கிருத பிரதா அப்படின்னு நாலாம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றாரு. திரவ யஜ்யானா தன்னுடைய உடனே தான் துறக்கிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் தானம் பண்ணிட்டே இருப்பாங்க, அது ஒரு புண்ணியம். நிறைய தன்னுடைய வசதியை வச்சு தனக்கு நிறைய வசதி இருக்குன்னா நிறைய ஆசிரமம் கட்டுறது, அப்புறம் சத்திரம் கட்டுறது, அப்புறம் மரம் நடுறது, குளம் வெட்டுறது, இந்த மாதிரி நிறைய புண்ணிய திரவியம்னா பணம், தன்னுடைய பணம் சொத்தெல்லாம் செலவு பண்றவங்க, அது ஒரு யாகம் இல்லையா. தன்னுடைய உள்ளதை வந்து நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துற யாகம் தானே திரவ யஜ்யம். தபோ யஜ்யம், நிறைய பேர் தபம் பண்ணுவாங்க, சாப்பிடாம நிறைய விரதம் இருப்பாங்க, கடினமா விரதம் இருப்பாங்க, அந்த மாதிரி விரதம் இருக்காங்க. திரவ யஜ்யம் தப்பு. யோக யஜ்யம், நிறைய பேர் யோகா பயிற்சி பண்ணுவாங்க, தனி இடத்துக்கு போய் மனதை புலன்களை கட்டுப்படுத்தி பகவானை தியானம் பண்ணுவாங்க. திரவ யஜ்யம், தபோ யஜ்யம், யோக யஜ்யா, சிதாப் சுவாத்தியாய ஞான யஜ்யம். சிலெல்லாம் சாஸ்திரம் படிச்சு பெரிய பண்டிதராக இருப்பாங்க, எப்ப என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க சாஸ்திரங்கள், இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு, பாகவத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பெரிய பண்டிதராக இருப்பாங்க. ஸோ எப்படி இதெல்லாம் நிறைய யஜ்யம் இருக்கு, திரவ யஜ்யம் இருக்கு, தப யஜ்யம் இருக்கு, யோக யஜ்யம் இருக்கு, சாத்தியா யஜ்யம் இருக்கு. ஆனால் இந்த யஜ்யம் எல்லாமே நம்மளால பண்ண முடியாது. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சங்கீர்த்தன யஜ்யம் கொடுத்தார். யஜ்யம் சங்கீர்த்தன பிராய யஜேதிகி சுமேதசா கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம். கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு, ஆனால் கருப்பு இல்லை, கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம். என்ன பண்ணாரு, சாங்கோ பாங்காசர பாஷதம். கலியுகத்தில் வந்து தன்னுடைய சகாக்களோட வந்தார், சைத்தன்ய மகாபிரபு தனியாக வரல, தன்னுடைய பக்தர்களோட வந்தார், சகாக்களோட வந்தார். வந்து என்ன பண்ணாரு, யஜ்யம் சங்கீர்த்தனம், கலியுகத்தில் சங்கீர்த்தன யஜ்யத்தை கொண்டு வந்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம, இந்த சங்கீர்த்தன யஜ்யம் கொண்டு வந்தார். அப்ப யாரெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய சங்கீர்த்தன யஜ்யத்தில் கலந்துக்கிறாங்களோ அவங்க ரொம்ப புத்திசாலி, அவங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலி. சுமேதா, மேதானா புத்திசாலி, சுமேதானா ரொம்ப புத்திசாலி. அப்ப நீங்கெல்லாம் நம்ம எல்லாம் ரொம்ப புத்திசாலி, ஏன்னா சைத்தன்ய இயக்கத்தில் இருக்கோம்ல, சங்கீர்த்தன இயக்கத்தில் கலந்துட்டோம். நம்மளோட ஒப்பிடும் போது ஒரு பெரிய விஞ்ஞானியா இருக்கான், நிறைய விஞ்ஞானம் படிச்சிருக்கான், ஆனா அவனுக்கு பகவத்கீதை என்ன தெரியலன்னா முட்டாள் தான். நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க, மருத்துவர் இருக்காங்க, கலெக்டர், கமிஷனர், அரசியல் தலைவர், சினிமா நடிகர் எல்லாம் இருக்காங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, பிஹெச்டி எல்லாம் முடிச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கிருஷ்ணன்னா யாரும் தெரியலன்னா அவன் வந்து முட்டாள் தான். அதே சமயத்தில் படிப்பறிவே இல்லாதவனுக்கு கிருஷ்ணன் யாரு சைத்தன்ய மகாபிரபு யாரும் தெரிஞ்சிருந்தா அவன் தான் ரொம்ப புத்திசாலி. சாஸ்திர முறைப்படி இந்த உலக கணக்குப்படி பௌதிக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவன் படிப்பறிவு இல்லாதவன், ஆனா சாஸ்திர முறைப்படி பார்க்கும்போது கிருஷ்ணர் யாரும் தெரிஞ்சிருந்ததுன்னா அவன் தான் இந்த உலகத்திலே ரொம்ப புத்திசாலி. சைத்தன்ய மகாபிரபு இயக்கத்தில் யார் கலந்துன்றாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலே ரொம்ப புத்திசாலியும் பாக்கியசாலியுமா கருதப்படுறேன். அதனால இந்த சங்கீர்த்தன யஜ்யம் பண்றது ரொம்ப ரொம்ப மங்களமான மங்களானாம்ச மங்களம், மங்களங்கள்லாம் மங்களமானது, பவித்ரானாம் பவித்ரம் ஜோ மங்களானாம்ச மங்களம், தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானது, அப்புறம் சுத்தமானதுலாம் சுத்தமானது இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம். அப்போ யஜ்ய சிஷா சினசந்தோ முஷ்யந்தே சர்வ கில்பிசை. இந்த சங்கீர்த்தன யஜ்யம் பண்றதுனால நமக்கு என்ன ஆகிடும், நம்ம உடல் மனது ஆத்மா எல்லாமே சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் இந்த யஜ்யத்தில் பிரசாதம் இருக்கும், யஜ்யம் பண்ணால் அந்த பிரசாதம், அந்த பிரசாதத்தை உட்கொள்றதுனால எல்லா விதமான துன்பத்திலும் விடுபட்டுடும். பிரசாதம் வெறுமனே கிருஷ்ணருடைய பிரசாதத்தை உட்கொள்றதுனால ஒருத்தர் எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுபடுறாங்க. அப்படி பண்ணாதவங்க யஜ்யம் பண்ணாம யஜ்யம் பண்ணாத பிரசாதத்தை சாப்பிடாதவங்க என்ன பண்ணுவாங்க, புஞ்சம் தேதே துகம் பாபா, அவங்க சாப்பிட்ற ஓரொரு கவலும் பாவத்தையே உண்கிறார்கள். அர்ஜுனா அவங்க சாப்பிட்ற ஓரொரு கவலும் பாவத்தை தான் உண்றோம், அந்த ஓரொரு பருக்கிலையும் பாவ தேவதை உட்காந்துருப்போம். அப்ப என்ன பண்ணுவோம், பகவானுக்கு படைக்காம உண்றதெல்லாம் பாவத்தையே உண்ற மாதிரி, அதுதான் கிருஷ்ணர் சொல்லித்தராரு. அப்ப என்ன கஷ்டம் இருக்கு சங்கீர்த்தன யஜ்யம் பண்றதுல, ஏதாவது கஷ்டம் இருக்கா, ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறதுல ஒரு கஷ்டம் இல்லை, அதுக்கப்புறம் வீட்டில் தயார் பண்ணுறது கிருஷ்ணருக்கு படிக்கிறதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? கிருஷ்ணர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் பிளேட்டையாக கொடுக்க போகிறாரு, நம்ம எதாவது கொடுத்துருவோம், கிருஷ்ணர் எடுத்துகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் வேண்டணும். கிருஷ்ணருக்கு நம்ம இல்லை சொன்ன கிருஷ்ணருக்கு ஒன்றும் தேவையில்லை, ஆனால் நம்ம அன்போட குடும்ப கிருஷ்ணர் ஏற்றுக்கிறார். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரியச்சதி ததகம் பக்தி பகிரதம் அஸ்நாமி பிரியதாத்மனா. யாராவது எனக்கு அன்போட ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ கொடுத்தா அதை நான் ஏற்றுன்றேன்னு சொல்கிறேன். அப்போ என்ன கஷ்டம் இருக்குது கிருஷ்ணர் கொடுக்கறதில்ல? அது கொடுத்தா கிருஷ்ணருக்கு எந்த லாபமும் இல்லை, நமக்கு தான் லாபம். கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? இப்போ நம்ம வந்து வீட்டில் ஜபம் பண்ணுறோம், யாரோட வீட்டில் ஹரே கிருஷ்ணமா ஜபிக்கப்படுதோ அங்கே யஜ்யம் நடக்குதுன்னு அர்த்தம், அவங்க வீட்டில் யாகம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நிற்கும்போது நடக்கும்போது போகும்போது வரும்போதும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா அவங்க யாகம் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சமைக்கிறாங்க, அதை வந்து பகவான் முன்னாடி வச்சு இப்போ நம்ம பண்ண மாதிரி பகவானுக்கு உணவு படைச்சாங்கன்னா அது யஜ்ய பிரசாதமாக இருக்குது. இப்போ நம்ம பண்ணது யஜ்யம், இப்போ பிரசாதம், யஜ்ய பிரசாதம். அந்த யஜ்ய பிரசாதத்தை சாப்பிட்றவங்க எல்லா பாவத்திலிருந்து விடுபடுறாங்க, அப்படி பண்ணாதவங்க பாவத்தையே உண்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அதே தான் அதுக்கு, அது உணவு ஒன்று தான், அது மற்றவங்க வீட்லேயும் சமைக்கிறாங்க இங்கேயும் சமைக்கிறோம், வித்தியாசம் என்ன இருக்கு? இது பிரசாதம், அது சாதம், அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா இது கிருஷ்ணருடைய பிரசாதம்னா கிருஷ்ணருடைய கருணை, இதை வந்து கிருஷ்ணருக்கு முதல் கொடுக்குறோம். கிருஷ்ணருக்கு முதல் கொடுக்கும்போது உண்மையில் அதான் கிருஷ்ணர் தான் கொடுத்துருக்காரு, நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. நம்ம எதாவது எடுத்துட்டு வந்தோமா? ஒன்றுமே எடுத்துட்டு வரல. நமக்கு புத்தி, உடல்ல சக்தி, அந்த தானியங்கள் எல்லாமே யார்? நெருப்பு. எல்லாமே யார் கொடுக்குறா? நீர், நெருப்பு, காற்று, எல்லாமே பகவான் தான் கொடுத்துருக்கு. அப்போ அவர் கொடுத்தத அவருக்கே திரும்ப கொடுக்கறது. ஒரு குழந்தைக்கு சில சமயம் அப்பா ஏதாவது பொருள், விளையாட்டு பொருள் வாங்கிட்டு வருவார், அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வருவார். அந்த குழந்தைக்கு அப்பா வந்து சாக்லேட்டோ கேக்கோதோ வாங்கிட்டு வருவார், அந்த குழந்தை திரும்ப அப்பாட்டே கொடுக்கும், அப்பா நீயும் சாப்பிடு, அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு, அப்பாவுக்கே திரும்ப கொடுக்குது. அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தை குடும்பம் அம்பாவை வாங்கிக்கிறார், ஓ என்னோட குழந்தை கொடுக்குறாரு. ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு, திரும்ப அவருக்கே கொடுக்குறேன். அப்போ அந்த குழந்தையோட அன்பை அந்த அப்பா ஏற்றுக்கிறார். அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லாமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு, அவருக்கு நம்ம திரும்ப கொடுக்கும்போது உண்மையில் நம்ம கொடுக்கறதுக்கு ஒன்றும் நம்மகிட்ட கிடையாது, அவர் கொடுத்து தான் திரும்ப அவர்கிட்ட கொடுக்குறோம். அதுவே நம்ம பண்ண மாட்டேங்கிறோம், அதுக்கு பேர் தான் திருட்டுன்னு அர்த்தம். திருட்டுன்னா என்னது? பகவான்றது எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்குது இல்லையா? ஏ நான் அவருக்கு கொடுக்கணும், நான் வச்சுக்கணும், அதுக்கு பேர் தான் திருட்டு. அப்போது பிரபுபாத் ரொம்ப அழகாக சொன்னார், சமுதாயத்தில் திருடர்களும் என்ன சொல்ல, திருடனாக இருப்பவன், பாவத்தை உண்பவன், பாவியாக இருக்கிறவன் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அதனால தான் இந்த உலகத்தில் யாருமே மகிழ்ச்சியாக இல்லை, ஏன்னா எல்லாரும் திருடர்களும் பாவிகளுமா இருக்காங்க. அதுதானே உண்மை? நிறைய பேர் 99% திருடர்களும் பாவிகளுமா இருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, கிருஷ்ணருக்கு எதிராக செயல்படுறாங்க, பாவத்தை பாவ வாழ்க்கையை வாழ்கிறாங்க, அதனால தான் சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க. அதை சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும், ஏ என்ன நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கோபம் தான் வரும். அதனால சொல்கிறதையும் நாசுக்காக சொல்லணும், நம்ம திருடன் தான், ஆனால் நேரடியாக திருடன்னு சொல்லாமல் மறைமுகமாக திருடன்னு சொல்லணும். ஆமாங்க, நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க தாங்க, ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் திருடன்னு, ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான், என் கிருஷ்ணாட்ட வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கூடியாங்க. நமக்கு தெரியும் அவங்க திருடங்க, பாவிங்க, கொள்ளைக்காரங்க, ஏமாத்துக்காரங்க, ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க நல்லது பண்ணுறதுக்காக சில சமயம் போய் சொல்லணும், சரி வாங்க வாங்க நீங்கள் நல்லவங்க தாங்க, நீங்கள் வந்து ஏன் கிருஷ்ணன், நீங்கள் ரொம்ப நல்லா இருங்க, மனசுக்குள்ளே நீ திருடன் அப்படின்னு நினச்சிக்கணும், டே நீ திருடன், ஆனால் வாயில் நீ ரொம்ப நல்லவன், நீ வா நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, ஏன் கிருஷ்ணாட்ட வரக்கூடாது அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து அவனை கிருஷ்ணாட்ட விட்டுருவோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பார்த்துக்குவார் அந்த திருடனை, மாற்ற வேண்டியது கிருஷ்ணோடைய வேலை. ஸோ அதனால் யஜ்ஞ பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்தா என்ன ஆகிடும்? அவங்க எல்லாருக்கும் பக்தராகிடுவாங்க. ஏன்னா பிரசாதுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணத்துடைய சக்தி முழுவதும் அவர் எதெல்லாம் தொடர்பு கொள்றாலும் எல்லாருடைய முழு சக்தி இருக்கு. கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணருடைய பிரசாதத்துக்கும் வித்தியாசம் இல்லை, கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணருடைய பிரசாதத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, கிருஷ்ணருக்கோடைய நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, கிருஷ்ணருக்கும் அவருக்கும் வித்தியாசம் கிடையாது, கிருஷ்ணருக்கோடைய விக்கிரகத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, கிருஷ்ணருக்கோடைய பக்திக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா இது எல்லாம் கிருஷ்ணோட சம்மந்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணருக்கும் ஆச்சாரியனுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ஆச்சாரியன் குரு வந்து கிருஷ்ணர் அனுப்பப்படுற, கிருஷ்ணரால் அனுப்பப்படுறவரனால அவருக்கும் கிருஷ்ணர் முழு சக்தியை கொடுக்குறார். அதனால ஆச்சாரியன் சாதாரணமான ஆள் கிடையாது, நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் கிடையாது குரு. குருங்கிறவர் நம்மள மாதிரி சாதாரணமானவர் கிடையாது, பிரசாதமும் சாதாரணமான உணவு கிடையாது, கிருஷ்ண பக்தியும் சாதாரணமானது கிடையாது, அவருடைய நாமமும் சாதாரணமானது கிடையாது, பக்தியும் சாதாரணமானது கிடையாது. இது எல்லாமே முழுக்க முழுக்க கிருஷ்ணருடைய சக்தி இருக்குது. அதனால இதுல கூட நம்ம கொஞ்சம் தொடர்பு கொண்டாலே நம்மளா சுத்தமாயிடுவோம். பிரசாதம் சாப்பிட்டே இருந்தா சுத்தமாயிடுவோம், கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டே இருந்தா சுத்தமாயிடுவோம். பிரம்மனை நம்ம நம்பிக்கையோட செய்யணும், அவ்வளவுதான், நம்பிக்கையோட செய்தா போறோம். அந்த கதை சொல்லியிருக்கேன் இல்லையா, பூரி கோயில நடந்தது. பூரியில பக்கத்துல வந்து பூரி பக்கத்துல பிரம்மபுரின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பிரம்மபுரியில ஒரு கோயில் இருக்கு, விஷ்ணு கோயில், ஆலாரநாத் விஷ்ணு கோயில். அந்த ஆலாரநாத் விஷ்ணு கோயில்ல பெரிய விஷ்ணு மூர்த்தி, விஷ்ணுடைய விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்கு வந்து அங்க தினமும் பிராமணர்கள்லாம் பூஜை பண்ணுவாங்க, உணவு பிரசாதம் படைப்பாங்க, படைச்சு அதை வந்து பிரசாதத்தை சாப்பிடுவாங்க அந்த உணவை. அப்போ அங்க ஒரு மூணு நாலு பிராமணர் குடும்பம் இருப்பாங்க, அவங்க தான் தங்கி அந்த கோயில் பக்கத்திலே தங்கிட்டு தினமும் விஷ்ணுக்கு பூஜை பண்றது, அபிஷேகம் பண்றது, அலங்காரம் பண்றது, பிரசாதம் கொடுக்கறதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த ஒரிசால ராஜா வந்து இந்த கோயிலுக்காக கொஞ்சம் நிலம்லாம் கொடுத்துருந்தார். அந்த நிலத்திலிருந்து வரக்கூடியதை வச்சு பகவானுக்கு தானியங்கள் காய்கறிகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் நேரம்லாம் ஊர் பெருசானோடனே நிலம்லாம் பற்றாக்குறையாடும். அதுக்கப்புறம் தானியங்கள்லாம் வாங்குறதுக்கு வெளியூர் போக வேண்டியதாகும். வெளியூர்ல போய் யாசகம் பண்ணி பிச்சை பிக்ஷை எடுத்துட்டு வந்து அதை படைச்சு பகவானுக்கு கொடுக்கணும். அப்போ ஒரு பிராமணர் இருந்தார். அந்த பிராமணர் வந்து எப்பவுமே அந்த விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணக்கூடியவர், பிரசாதெல்லாம் பண்ணி கொடுப்பார். அப்போ ஒரு நாள் அவர் வெளியூருக்காக போறார், பகவானுக்காக காய்கறி தானியெல்லாம் சேகரிச்சு வர்றதுக்காக வெளியூர் போறார். அப்போ அவர் பையன் இருந்தான், சின்ன பையன் தான், 5 வயசு பையன், அவன் பேர் மது. அந்த மது கூப்பிட்டார், மது இந்த மாதிரி அப்பா வெளியூர் போறேன், நான் வர வரைக்கும் நீ தான் பகவானுக்கு உணவு படைக்கணும், சொல்லியிருக்கேன் இல்லையா, பகவானுக்கு நீ தான் உணவு படைக்கணும். அப்ப சொன்ன, அப்பா எனக்கு மந்திரம்லாம் ஒண்ணும் தெரியாது, பரவாயில்ல நீ சும்மா அப்படி கொடுத்துட்டு பகவான் ஏத்துக்குவேன், அம்மா உனக்கு பிரசாதம் பண்ணி தருவா, நீ கொண்டு போய் பகவான் கொடுத்து. அவர் போயிடுற போனே உங்க அம்மா வந்து வழக்கம் போல அரிசி சாதம் பருப்பு பொரியல் பாயசம் இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பையன் போய் அவங்க அப்பா வந்து ரெகுலரா அவங்க அப்பா தான் போய் பூஜை பண்ணுவார். இப்போ அவங்க அப்பா இல்லாதனால இந்த பையன் போனான். இந்த பையன் போயிட்டு கிருஷ்ணர் முன்னாடி எல்லாம் வச்சுதான் வச்சுட்டு சொன்னான், கிருஷ்ணா எங்க அப்பா மாதிரி மந்திரம்லாம் தெரியாது, இந்த உனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க பிரசாதம் சாப்பிடு நீ அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போயிடுவான். விளையாட போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த பானையில எல்லாம் அப்படியே இருக்கும், சாதம் பருப்பு பாயசம் பொரியல்லாம். அவன் என்ன நினைச்சா, சின்ன பையங்கிறனால அவன் என்ன நினைச்சிருந்தானா, கிருஷ்ணர் எல்லாத்தையும் சாப்பிடுவாரு, சாப்பிட்டுட்டு வெறும் பானை தான் இருக்கும்னு நினைச்சான். அவனுக்கு பயம் வந்துடும், ஓ எங்க அப்பா கொடுத்து சாப்பிட்டுருக்காரு நான் கொடுத்து சாப்பிடலே அப்படின்னு என்ன, அவனுக்கு பயம் வந்துடும். அப்புறம் நினைச்சுனா, ஓ நான் வந்து சரியா மந்திரம் சொல்லாததுனால கிருஷ்ணர் சாப்பிடல போல இருக்கு. அவனுக்கு தெரியாது கிருஷ்ணர் நம்மள மாதிரி சாப்பிட மாட்டார், நம்ம வந்து அப்படி சாப்பிட்டாதான் பசி தீரும், அப்படியே எடுத்து சாப்பிடணும், வயிறு ஃபுல்லா நிறையணும். கிருஷ்ணருக்கு அப்படி கிடையாது, கிருஷ்ணர் பாக்குறதுனாலே திருப்தி அடைஞ்சிருவார். அப்படியே கிருஷ்ணரை சாப்பிட்டாலும் திரும்ப அதை முழுமையா வைக்க முடியும், அவர்னால அதை சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த பிரசாதத்தை அவர்னால கொடுக்க முடியும். அவர்னால எல்லா அவருடைய ஓரொரு அங்கமும் இன்னொரு அங்கத்தோட வேலையை செய்யும். இப்ப நம்மளால கண்ணால பார்க்கதா முடியும், காதால கேட்கதா முடியும், வாயால பேசதா முடியும். ஏன்னா நம்மளுடைய சரீரம் வந்து புலன்கள் வந்து நம்முடைய உடல் வந்து பௌத்திகமானது, பௌத்திக பொருட்கள் ஆனது. ஆனா கிருஷ்ணருடைய உடல் ஆன்மீகமானது, அவருடைய ஒரு உடலுடைய ஒரு அங்கத்தோட வேலை இன்னொரு அங்கம் செய்யும். அங்காணி எஸ்ய சகலேந்திரிய விருத்தி மந்தி பசியந்தி பாந்தி கலேந்தி சிரம் ஜெகந்தி ஆனந்த சின்மய சதுஜோல விக்கிரக கோவிந்த மாதி புருஷன். அவருடைய கண்ணுனால அவரால் சாப்பிட முடியும், காதால பேச முடியும், வாயால நடக்க முடியும், கையால பார்க்க முடியும். அவர்னால அவருடைய ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும், புரிஞ்சுதா? அதே மாதிரி கிருஷ்ணர் நம்மள மாதிரி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே அவர் சாப்பிட்டாலும் திரும்பவும் அந்த உணவை வந்து நிரப்பி வைக்க முடியும், அவர்னால எக்ஸ்ட்ராவே கொடுக்க முடியும் அவர்னால இல்லையா. அந்த பையனுக்கு அது தெரியாது, சின்ன குழந்தை தான், அவன் நினைச்சிருந்தா அவ்வளவு சாப்பிட்டு காலியா தான் இருக்கும் போல இருக்கு. அப்போ வந்து ரெண்டாவது பிரேயர் பண்ணான், கிருஷ்ணா நீ எதாவது சாப்பிடல போல இருக்க மேல கோபம் அழகு உனக்கு, நான் வச்சு நீ சாப்பிடலையே, எப்படியா சாப்பிடு கிருஷ்ணா, எங்க அப்பா வந்து திட்டுடுவாரு அப்படின்னு போயிடுவான். திரும்ப விளையாட்டு வந்து பார்த்தா திரும்ப அப்படியே இருக்கும், இப்ப அழ ஆரம்பிச்சிடுவான், ஓ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் மந்திரம் எல்லாம் சொல்லாதனால கிருஷ்ணா சாப்பிடல சாப்பிடாதே, எங்க அப்பாவுக்கு மேல கோபம் வரத்தான் போகுது அப்படின்னு அழுது அழுது அங்கேயே மயங்கி விழுந்துடும் அந்த பையன். அப்ப கிருஷ்ணர் பார்த்தோன்னே, ஐயோ பாவம் இந்த பையனுக்கு புரியல, நினைச்சுன்னா நான் சாப்பிடுவேன், சரி அவனுக்காக வேண்டி சாப்பிடுவேன் சொல்லி எல்லாத்தையும் சாப்பிடுவார். எல்லாத்தையும் சாப்பிட்டு அவன் கண்ணை முடிச்சு பார்க்கும் பானையெல்லாம் காலியா இருக்கும். அப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆ கிருஷ்ணர் சாப்பிட்டாரு, ரொம்ப சந்தோஷமா பானை எடுத்து வந்து அவங்க அம்மாட்ட கொடுப்பான். அவங்க அம்மா கேப்பாட்டே, எங்கடா பிரசாதம், அதெல்லாம் கிருஷ்ணர் சாப்பிட்டாருமாங்க, என்னது இவ்வளவு காலமா எங்க அப்பா வந்து படைச்சிருக்காரு, எப்பவுமே பானை ஃபுல்லா வரும், இன்னைக்கு பானை எல்லாம் காலியா வந்திருக்கு. அவங்க அம்மா கேப்பா, ஏய் என்ன பண்ண வரவழியில் நாய்க்கு போட்டியா, இல்ல நீ பசங்களுக்கு ஏதாவது கொடுத்தியானா, இல்லம்மா உண்மையான கிருஷ்ணர் சாப்பிட்டாரு இப்படிதான் நடக்கும். அன்னைக்கு ரெண்டு மூணு வேலை பிரசாதம் கொடுத்து எல்லாமே காலி பானையா வரும். இந்த வெளியில போன பிராமணர் ரொம்ப பசியோட வருவார், ஏன்னா பக்தர்கள் வெளியில எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ரோட்டோரமா விற்கிறது, ஈ முக்கிறது, கொசு முக்கிறதுலாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறது, ரெஸ்டாரண்ட் வந்து வெளியே ரொம்ப அழகா இருக்கும், நல்ல ஏசி எல்லாம் போட்டு கலர் லைட் எல்லாம் போட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க. சமையல் ரூமுக்குள்ள போட்டீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளேயே போக மாட்டீங்க, அப்படிதானே? இந்த மாதிரி பக்தர்லாம் போக மாட்டாங்க. பக்தர்கள் எது பண்ணாலும் வீட்டில் தான் பகவானுக்கு படைச்சு பிரசாதம் தான் சாப்பிடுவோம். இவர் பசியோட வராரு, வந்தோடனே கேட்டாரு, எங்க பிரசாதம் கூட எனக்கு ரொம்ப பசிக்குது. பிரசாதமா? அதைத்தான் நானே கேட்டுட்டு இருக்கேன். இப்போ பானை எல்லாம் காலியா இருக்கு பாருங்க, என்னாச்சு? அவன் மது சொல்றான், கிறிஸ்டர் சாப்பிட்டுட்டாங்கன்னு. என்ன கிறிஸ்டர் சாப்பிட்டாராம்? அவர் கூப்பிட்டாரு, ஏ இங்க வா, கிறிஸ்டர் சாப்பிட்டாரா அப்படின்னு. ஆமாப்பா, கிறிஸ்டர் சாப்பிட்டாரு. என்னடா சொல்ற? உண்மைதான்ப்பா, நான் போய் ஏய் போய் சொல்றேன். நீ நாய்க்கு தானே போட்ட, இல்ல பசங்களுக்கு கொடுத்தியா? இல்லப்பா இல்லப்பா, கிறிஸ்டர் சாப்பிட்டாரு. சரி, அப்ப சொன்ன வாய்ப்பு விட்ட, அவன் மனைவிட்ட, நீ ரெண்டாவது சமையல் பண்ணு, இவன் போய் கொடுக்கட்டான், எப்படி கிறிஸ்டர் சாப்பிட்றாரு நான் பாக்குறேன். அது மாதிரி அவர் ரெண்டாவது சாதம், பருப்பு, பாயசம் இதெல்லாம் பண்ணி கொடுத்தான். சரி, நீ படுத்துன்னு போ. அந்த பையன் எடுத்துன்னு போயிட்டு கிறிஸ்டர் முன்னாடி வைக்கும் அவங்க அப்பா தூணி பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தார் என்ன நடக்குதுன்னு. அவன் அது போல எப்பவும் போல வச்சுட்டு கிருஷ்ணர்கிட்ட பிரேயர் பண்ண, கிருஷ்ணா எல்லாரையும் மேல சந்தேகப்படுறாங்க, நீ சாப்பிடலன்னு, நான் ஏதாவது நாய்க்கு போட்டேன்னு சொல்றாங்க, நான் சாப்பிட்டேங்கிறாங்க, பசங்களுக்கு கொடுத்தா சொல்றாங்க, அப்படிலாம் இல்லை, நீ தானே சாப்பிட்ட, இந்த நீ சாப்பிடு. அப்பதான் கிருஷ்ணன் சாப்பிட்டு முடிச்சாரு, டேய் நான் இப்பதானே சாப்பிட்டேன், எனக்கு பயிர் ஃபுல்லா இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சாப்பிடணும். சரி, உனக்கு வேண்டி நான் சாப்பிடுறது பாயசத்தை எடுப்பேன், பால் பாயசம், ஆனால் சூடா இருக்கும், இப்பதான் பண்ணது. பாயசத்தை எடுத்தோடனே அப்படி குடிக்க போகும்போது அந்த தூணுக்கு பின்னாடி அவங்க அப்பா ஒளிஞ்சிருந்தாரு, ஓடி வந்து கையை பிடிச்சிருவேன், கை பிடிச்சி, ஏய் நீ கல்லு, நீ எப்படி சாப்பிடலாம், நீ சாப்பிட்டா எங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு கையை பிடிச்சிடும். கையை பிடிச்சின்னு கிறிஸ்தர் சொல்லுவாரு, டே மரமண்டே, உனக்கு மூளையே இல்லை, உன் பையன்தான் நல்ல பக்தன், நீ எவ்வளோ காலம் எனக்கு பக்தி பண்ண, சும்மா நீ வயிற்று பழப்புக்காக தான் பண்ணிட்டு இருந்த, அதனால நீ எங்கிட்ட வரதுக்கு இன்னும் பல ஜென்மம் ஆகும், பாரு இவன் எவ்வளோ அன்போடு எனக்கு கொடுத்தான், இவன் இந்த உடலை விட்டுமே என்கிட்ட வந்துடுவான். அந்த மாதிரி நம்பிக்கை வேணும் நமக்கு பகவான் மேலே. நம்ம உணவு படித்தா, நம்ம அன்போடு படித்தா கிறிஸ்தர் ஏற்றுக்குவார், ஏதோ சும்மா ஒரு சடங்குக்காக பண்ணல, நம்ம அன்போட கிறிஸ்தர் கொடுத்தா கிறிஸ்தர் ஏத்துக்குவார். கிறிஸ்தருக்கு பிரியமானது கொடுக்கணும், சும்மா முட்டையெல்லாம் கிறிஸ்தர் மேலே வச்சுட்டு கிருஷ்ணா அன்போட கொடுத்து ஏத்துக்குவேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? முட்டை கோழியெல்லாம் வாங்கி வச்சுட்டு கிருஷ்ணா அன்போட எது கொடுத்தாலும் எடுத்துக்குவார்னு சொன்னாங்க, அப்படி கிடையாது. கிறிஸ்தனுக்கு பிடிச்சதுதான் கொடுக்கணும், கிறிஸ்தருக்கு பிடிக்காததெல்லாம் கொடுக்கணும். நமக்கு பிடிச்சதையும் கிறிஸ்தர்கிட்ட கொடுத்து சாப்பிட கட்டாயப்படுத்த கூடாது. எனக்கு காப்பி குடிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, கிருஷ்ணா நீ காப்பி குடிச்சு எனக்கு கூட, நான் சாப்பிட்டுக்கிறேன், பிரசாதமா சாப்பிடும் பிரபு, பிரபு காபி பிரசாதம் தான் பிரபுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? காபி குடிக்க சொல்லி பிரபுப்பார் சொல்லி தரல, அதெல்லாம் அது போதை வஸ்து. காபி தானே, என்ன இருக்கு கிறிஸ்தர் கொடுக்கலாமேன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் கிறிஸ்தருக்கு பிடிக்காது. பால், பழம், தானியங்கள், காய்கறிகள் இதெல்லாம் கிறிஸ்தர் விரும்பி சாப்பிடுவேன். சோ எப்படி பிரசாதம் பண்ணி கிறிஸ்தருக்கு கொடுக்கணும், கிறிஸ்தருக்கு கொடுக்காம நம்ம சாப்பிட்டா அது என்ன ஆயிடும், பாவமாயிரும், திருட்டாயிடும். அதனால பாவம் பண்றவங்களும் திருடர்களும் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அது மட்டும் இல்ல, இந்த யக்ஞ பிரசாதம் பண்ணி சாப்பிட்றவங்க என்னவாங்க, எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. பகவானுடைய பிரசாதம் சாப்பிட சாப்பிட என்ன இருந்தா அவருக்கு மேல நமக்கு நிறைய பக்தி வரும், கிருஷ்ணர் மேல அன்பு வரும். அதுக்காக நம்ம ஏமாற்ற செய்யவும் கூடாது. நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க, அது ஒரு கதை உண்டு. பிரபுபாடு குரு பக்தி சித்தாந்த சித்தா குருக்கார், அவர் ஒரு கதை சொல்வார். அவர் என்ன சொல்வாருன்னா, ஒரு பக்தர் இருந்தார், ஒரு கிருஷ்ண பக்தர். அந்த கிருஷ்ண பக்தர் வந்து எல்லாருக்கும் தெரியும் அவர் நல்ல பக்தர்னு, ஊர்லெல்லாம் அவர் பெரிய பக்தருங்க. அவர் வந்து எது பண்ணாலும் கிருஷ்ணருக்கு பண்ணிட்டு தாங்க சாப்பிடுவாரு, கிருஷ்ணர் கொடுக்காம சாப்பிட மாட்டாரு அப்படின்னு எல்லாரும் ஊர் பூரா அவர் நல்ல பக்தர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவருடைய மனைவி, அவனுடைய வைஃப் என்ன பண்ணா, அவன்கிட்ட சொன்னான், ஏங்க அவன் வெளியூர் போனான், நீங்கள் வெளியூர் போயிட்டு வந்து எனக்கு பாப்கார்ன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. பாப்கார்ன் தெரியும் இல்லையா, சோளத்தில் பண்ணியிருக்கேன் பாப்கார்ன், பாப்கார்ன் வாங்கிட்டு வாங்கண்ணா. சரி சரி, அப்படியே ஆகட்டும், செல்லமே உனக்கு நான் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துறேன் வைஃப்புக்காக. தன் வைஃப்புக்காக பாப்கார்ன் வாங்குறதுக்காக போனார். பாப்கார்ன் வாங்கிட்டு வராரு, வரவரும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இவரை காணோம். வைஃப் என்ன பண்ணா, அந்த அவனுடைய மனைவி அவன் பையனை கூப்பிட்டா, இந்த மாதிரி சின்ன பையன் தான், அவனை கூப்பிட்டு, ஏய் உங்க அப்பா பாப்கார்ன் வாங்க போனவர் இன்னும் காணோம், வந்துட்டாரன்னு பார்த்துக்குவான் அப்படின்னு பையன் வந்து ரோட்ல பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். அப்ப இவர் வந்து பாப்கார்ன் வாங்கிட்டு போகும்போது பஸ்ல அந்த ஊர்க்காரங்களா வராங்க, ஏய் என்ன பாப்கார்ன் வாங்கிட்டு போறேன், யாருக்கு கிருஷ்ணருக்கு தானே படிக்கும், ஆமாமா இவர் வந்து பக்தருங்க, எது பண்ணாலும் கிருஷ்ணருக்கு பண்ணிட்டு தான் கொடுப்பாரு, கிருஷ்ணருக்கு பண்ணாமல் கொடுக்கவே மாட்டாருங்க அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பஸ் விட்டு இறங்கினோடனே கொஞ்சம் தூரத்தில் அப்படி நடந்தபோது காத்து பயங்கரமா வீசும், காத்து வீசுனா பாப்கார்ன்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும் காத்துல. பாப்கார்ன்லாம் பறக்கும்போது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவார். அப்ப எல்லாம் பார்ப்பாரு, எவ்வளவு பக்தி இருக்கு, பறக்கிற பாப்கார்ன் கூட கோவிந்தனுக்கு படைக்கிறார். அப்ப அந்த பையன் வந்து கேட்பான், அப்பா அம்மா பாப்கார்ன் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்ன ஆச்சு? அப்ப பாப்கார்ன் வந்து மனைவிக்காக வாங்கிட்டு போறான், ஆனா காத்துல பார்க்கும் போது கோவிந்தனுக்கு, இல்லாட்டி கோவிந்தனுக்கா போகும் பாப்கார்ன்? வைப்புக்கு தான் போகும் இல்லையா? அந்த மாதிரி பக்தி பண்ணக்கூடாது. அது சும்மா நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க, அவங்க தேவையில்லாத கிருஷ்ணருக்கு கொடுத்துருவாங்க, தேவையானது கொடுப்பாங்களா? இது வேணாங்க கோயில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க, ஏதாவது வீட்டுக்கு வேண்டாத கொண்டு போய் ஆசிரமத்திலேயே கோயிலே போட்டு வந்துருக்காங்க, வேணுங்கிற பொருள் அவங்க வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, எப்பவுமே கிருஷ்ணருக்கு உயர்ந்ததா கொடுக்கணும். நமக்கு வந்து தேவையில்லாத வச்சுக்கணும், ரொம்ப கீழ்த்தனமானது நம்ம வச்சுட்டு ரொம்ப விலை மதிக்க முடியாத கிருஷ்ணருக்கு கொடுக்கணும், அப்படி பண்ணணும். ஏன்னா கிருஷ்ணருக்கு தான் எல்லாமே, எனக்கு கிழிஞ்ச ட்ரெஸ் இருந்தால் போதும், கிருஷ்ணருக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். கிருஷ்ணருக்கு பழைய ட்ரெஸ் கொடுத்து நான் புது ட்ரெஸ் போடக்கூடாது, அது உண்மையான பக்தி இல்லை. அந்த பாப்கார்ன் கதை மாதிரி தான் இருக்கும் இல்லையா? காற்றுல பறக்கிறது பாப்கார்ன் வந்து கோவிந்தனுக்கு போயிடுச்சு. ஆ கோவிந்தா கோவிந்தா, அவன் சொன்னா பரவாயில்லையே பறக்கிற பாப்கார்ன் கூட கோவிந்தனுக்கு கொடுக்குறாரு இவரு. அவன் பையன் வந்து சொன்னா இல்லையா, அப்பா அம்மா பாப்கார்ன் என்னாச்சுன்னு கேட்டாங்க, அப்போதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது ஏமாத்துறவன் வந்து வாய்ப்புக்கு தான் பாப்கார்ன் வாங்கிட்டு போனான், ஆனால் காற்றுல போகுதுன்னதும் கோவிந்தனுக்கு சொல்கிறான். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்து எப்போவுமே அவர் சொல்லுவார் தான், இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய பக்தராக இருக்கக்கூடாது, எப்போவுமே எது பண்ணாலும் கிருஷ்ணருக்கு பண்ணும். நிறைய பேர் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, என்னடா அது இதெல்லாம் கிருஷ்ணருக்கு கொடுப்பாங்களா? எங்கள் வீட்டில் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் நான் வந்து கிருஷ்ண பக்தியில் வந்தப்போ எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், தோசை ஊட்டிட்டு இருந்தாங்க, தோசை கூட கிருஷ்ணருக்கு கொடுக்கணுன்னே, டேய் என்னடா முட்டால நீ தோசையில் ஆப்போ கிருஷ்ணருக்கு கொடுப்பாங்க வேணானே, கிருஷ்ணருக்கு வேறு என்ன கொடுக்கணுங்கிற, கல்கண்டு தானே கொடுப்பாங்க. ஆமா நீ தோசை ஊற்றி சாப்பிட்டு கிருஷ்ணருக்கு கல்கண்டு கொடுப்பியான்னு அது ஒரே சண்டை இருக்கும். அதுக்கப்புறம் சண்டை பண்ணி போய் வாங்கி கிருஷ்ணருக்கு, அந்த மாதிரிலாம் நடக்கும். நம்ம வந்து விதவிதமாக சாப்பிடுவோம், பூரி அல்வா இட்லி தோசை, கிருஷ்ணருக்கு கல்கண்டு பால் பழம். கிருஷ்ணருக்கு தான் பூரி அல்வாலாம் கொடுக்கணும், நம்ம பால் மட்டும் குடிச்சிருந்துக்கலாம். அது பண்ணுவாங்களா? அது பண்ண என்ன, நீ பால் மட்டும் குடிக்க சொல்ல கிருஷ்ணருக்கு பூரியெல்லாம் கொடுக்குற, அப்படி சொல்லுவாங்க. உண்மையில் பகவானுக்கு எல்லாம் கொடுக்கணும், பகவான் திருப்தி அடைஞ்சிட்டாருன்னா அப்புறம் என்ன வேணும் நமக்கு? பகவானுக்கு எல்லாம் கொடுத்து திருப்தி அடைஞ்சாலும் நமக்கு திருப்தி ஆகும், பகவானுக்கு நல்ல பிரசாதம் கொடுத்தா நம்ம திருப்தி ஆகிடும். சரி நீங்கள் கிருஷ்ணன் எங்கள் வீட்டில் நல்ல பிரசாதம் சாப்பிட்டார், அதை பக்தர்கள் சாப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அந்த சந்தோஷத்துக்கும் நம்மளே பண்ணி சாப்பிட்ற சந்தோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்கள் வேணால் அதை பண்ணி பாருங்கள், நிறைய பக்தர்கள் கூப்பிட்டு அவங்க பிரசாதம் கொடுத்து பாருங்கள், சந்தோஷமாக இருக்கு. நிறைய பண்ணி கிருஷ்ணர்கள் கொடுக்காம பக்தர்கள் கொடுக்காம நம்மளே சாப்பிட்டோன்னா அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அதனால் எப்பவுமே பகவானை திருப்திப்படுத்தணும், பக்தர்களை திருப்திப்படுத்தணும், அப்போ நம்ம சந்தோஷம் ஆகிடும். ஏன்னா அதுதான் நம்ம உண்மையான நிலை. ஒரு பக்தன் வந்து என்றைக்குமே பகவானுக்கும் பகவானுடைய சேவகனுக்கும் சேவகனாக இருக்கும், சேவகனுடைய சேவகனுடைய சேவனாக இருக்கணும், எஜமானாக இருக்கக்கூடாது. அது வந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணும்போது அந்த மனநிலையெல்லாம் வரும். நான் வந்து கிருஷ்ணருக்கு சேவை, கிருஷ்ணருக்கு எனக்கு சேவை பண்ணக்கு யோகிதையே இல்லை, கிருஷ்ணர் வந்து பகவான், அவருக்கு சேவை பண்ண எனக்கு என்ன யோகிதை இருக்குது? நான் அவருடைய சேவகனுக்கு 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 சேவகனாக இருக்கேன். அதுதான் குலசேகர் ஆழ்வார் பாடுறார், குலசேகர் ஆழ்வார் பாட்டில் பாடுறார், பிரத்யஸ்ய பிரத்ய பிரத்ய பிரத்யஸ்ய பிரத்யஸ இதிமாம் ஸ்மரலோகநாதா, கிருஷ்ணா நான் வந்து உங்களுடைய சேவகனுடைய 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 100 தடவை பெருக்கிட்டு சேவகனாக இருக்குன்னு சொல்கிறார். அதுதான் விரும்பினார். நான் வந்து கிருஷ்ணருக்கு சேவனாக இருக்குன்னு கூட அவர் விரும்பலை, ஏன்னா கிருஷ்ணருக்கு சேவனாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் ரொம்ப தூரம். நான் அவரோட அடியாருக்கு சேவை பண்ணிட்டேன்னா கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சிருவேன். அதுதான் புத்திசாலித்தனம், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதோட அவட பக்தர்களுக்கு சேவை பண்ணோம்னா கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அதனால பிரசாதம் பண்ணி கிருஷ்ண பக்தர்களுக்கு கொடுத்தோன்னா என்ன ஆகிடும்? கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அந்த பிரசாதம் வந்து அவ்வளோ முக்கியம், அதனாலதான் இங்கே சொல்றார், அதை சாப்பிட்றவங்க எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. யக்ஞ சிஷ்டா சினசந்தோ முச்சந்தே சர்வ கில்பிசை, சர்வ கில்பிசைன்னு எல்லா பாவத்திலிருந்தும். அப்படி பண்ணாதவங்க பூஞ்சந்தேதே தொகம் பாபா, சாப்பிட ஒவ்வொரு கவலும் பாவத்தை உண்பார்கள் அர்ஜுனா. ஏற்கனவே பாவம் பண்ணி நிறைய சேர்த்து வச்சுருக்கோம், இன்னும் பண்ணிகிட்டே இருக்கும், நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் பல பிறவிகள் எடுக்கணும் கிருஷ்ண பிரசாதத்துக்கு வேண்டி. அந்த கஷ்டமான வேலை தான், முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணுன்னா கிருஷ்ணருக்காக பிரசாதம் பண்ணி கொடுத்துட்டோன்னா தப்பிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், கேள்விகள் சந்தேகங்கள் காய்ச்சி போய் பார்த்து ஜாய்.